الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நேரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய சாந்தியும் சமாதானமும் அனைவரும் மீது உண்டாவதாக. புனிதமிக்க ரமதானுடைய முக்கியமான கடைசி 10 நாட்களில் ஒற்றைப்படையான லைலத்துல் கத்ருடைய இரவுகளில் முதல் இரவான இன்றைய தினம் நாம் எல்லாம் 1000 மாதங்களை விட மேலான லைலத்துல் கத்ருடைய நன்மை கிடைக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் இங்கே குழுமியிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய ஆர்வத்தை கபூல் செய்து நம்முடைய எண்ணத்தை ஈடேற்றம் செய்ய வைத்து நம் எல்லோருக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே லைலத்துல் கத்ருடைய பாக்கியத்தை ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்தருள்வானாக. நம்முடைய இந்த சிறிய முயற்சியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கபூல் செய்து நம்முடைய ஆகரத்தினுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு இந்த முயற்சியை காரணமாக்கி வைப்பானாக. வாகர என்று துவா செய்த வண்ணமாக என்னுடைய இன்றைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அருமை சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாற்று தொடர்பயானிலே இதற்கு முந்தைய நிகழ்ச்சியிலே பத்ருபூரிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சஹாபாக்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய வெற்றி, பத்ருபூரிலே சஹாபாக்களின் தியாகம், அதன் மூலமாக இஸ்லாத்தை பற்றிய மகத்துவமும் கண்ணியமும் உலகெங்கும் பரவ ஆரம்பித்த நிலை, இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இதற்கு முந்தைய பயானிலே சொன்னேன். இன்றைய தினம் அந்த பத்ருபூரை தொடர்ந்து என்ன நடந்தது என்று பார்ப்போமெனால், அன்பு சகோதரர்களே, பத்ருபூர் என்பது இஸ்லாமிய வரலாற்றிலே ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட், ஒரு திருப்பு முனையாக அமைந்துவிட்டது மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த மக்களும் இஸ்லாத்தின் பக்கமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பக்கமும் திரும்பி பார்க்க வைக்கும் அளவுக்கு ஒரு அற்புதமான நிகழ்வாக நிகழ்ந்துவிட்டது. இதை வச்சு என்னாச்சு அப்படின்னு சொன்னா, மதீனாவை சுற்றி இருந்த அக்கம் பக்கத்து எல்லா ஊர்களிலும் இந்த இஸ்லாத்தை பற்றி முஸ்லீம்கள் பற்றி செய்தி பரவ ஆரம்பிச்சிருச்சு. இது எந்த அளவுக்கு இஸ்லாத்திற்கு ஒரு மிகப்பெரிய முன்னேற்றமாக, இஸ்லாத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கு காரணமாக இருந்துச்சோ, அந்த அளவுக்கு இஸ்லாமிய எதிரிகள் தாறுமாறாக உருவாவதற்கும் இந்த பத்ருடைய வெற்றி முக்கியமான காரணமாக அமைச்சு போச்சு. எந்த அளவுக்கு இஸ்லாத்தின் வளர்ச்சி காரணமா இருந்துச்சோ, லட்ச லட்சமா ஆயிரக்கணக்கில் மக்கள் இஸ்லாத்துக்கு வர ஆரம்பிச்சாங்களோ, இஸ்லாத்தின் பக்கம் ஏறெடுத்து பார்க்க ஆரம்பிச்சாங்களோ, அந்த அளவுக்கு இஸ்லாமிய எதிரிகள் வளர்வதற்கும் இந்த பத்ருபூர் ஒரு காரணமாயி போச்சு. பத்ருபூர்ல முஸ்லீம்கள் கிடைச்ச வெற்றி ஒரு காரணமாயி போச்சு. அதுவரை இஸ்லாத்தை வந்து முஸ்லீம்கள் வந்து சாதாரண எதிரிகள் நினைச்சிட்டு இருந்தவங்க, இதெல்லாம் சும்மா கொஞ்ச நாளைக்கு அப்படிதாங்க இருக்கும், அப்புறம் தானா அடைக்கிடுங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் என்ன ஆயிப்போச்சு, ஓ முஸ்லீம்கள் வந்து இப்படி மக்காவிலிருந்து விரட்டப்பட்டு மதினாவுக்கு அடைக்கலம் தேடி வந்து மதினால வந்து ஒரு வந்தேரிகளாக, ஒரு எந்த விதமான நிராயுத பாணிகளாக அல்லது எந்த விதமான ஆதரவும் இல்லாதவர்களா மக்கள் இருந்த மதினால இருந்த மக்களுக்கு இப்படி ஒரு மகத்தான வெற்றியா அப்படின்னு சொல்லி என்ன ஆயிடுச்சு, பொறாமையும் பொச்சரிப்பும் அதிகமானதுனால இஸ்லாத்தின் மீது லேசு மாசா இருந்த எதிர்ப்பு பலமாயி இஸ்லாமிய எதிரிகள் அதிகமாவதற்கும் இஸ்லாமிய எதிரிகள் தாறுமாறாக வளர்வதற்கும் இந்த பத்ருபூருடைய வெற்றி ஒரு முக்கியமான காரணமாயிடுச்சு. அது மட்டுமல்ல, மதீனாவில் இந்த பத்ருபூருடைய வளர்ச்சி, பத்ருபூருடைய வெற்றி எப்படிப்பட்ட விளைவுகளை ஏற்படுத்தியது அப்படின்னு சொன்னா, இதுவரையில் மதீனாவிலே முஸ்லிம்கள் யூதர்கள் ரெண்டு குரூப் இருந்தாங்க, முஷ்ரிக்கள் இருந்தாங்க. முஷ்ரிக்கள் ஆல்ரெடி இருந்தாங்க, முஷ்ரிக்கள் பல பேர் கொஞ்சமா இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. யூதர்கள் மூணு குரூப்பா இருந்தாங்க, பனு குறைதா, பனு நதீர், பனு கைனுகா என்று சொல்லக்கூடிய மூன்று பிரிவுகளா இருந்தாங்க, முஸ்லீம்களும் இருந்தாங்க. இந்த யூதர்கள் முஷ்ரிக்குகள் முஸ்லீம்கள் என்ற இந்த மூன்று பிரிவுகளுக்கு அப்பாற்பட்டு இன்னொரு பிரிவு மதீனாவிலே தோன்றுவதற்கு இந்த பத்ரு வெற்றி ஒரு முக்கியமான காரணமாகிடுச்சு. அது என்ன பிரிவு அப்படின்னு சொன்னா, இதுவரை மதீனாவில் இருந்த முஷ்ரிக்குகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க, சரி எப்படிதான் போகுதுன்னு பாப்போமே, ஏதோ இஸ்லாம் நாலு நாள் பெருசா வளர்ந்துட்டு இருக்குது, இது எங்க போய் முடியுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த பத்ருபூருடைய வெற்றி மலக்குகள் இறங்கினதை எல்லாரும் பார்த்தது, மலக்குகள் இறங்கி ஒரு 1000 பேர் கொண்ட ஒரு மிகப்பெரிய படையை 313 பேர் கொண்ட இந்த சிறிய படை வெற்றி கொண்டது. இதை பூரா பார்த்த உடனே முஷ்ரிக்குகள்லாம் முடிவு பண்ணிட்டாங்க, ஆகா இனிமே நம்ம வந்து முஷ்ரிக்கா இருக்கிறதுல அர்த்தம் இல்ல, நாமளும் எப்படி ஆகணும், முஸ்லீம் மாதிரி நடிக்கவாத ஆரம்பிக்கணும், முஸ்லீம் மாதிரி நடிக்கவாத ஆரம்பிக்கணும், நம்ம உள்ள இஸ்லாத்தை ஏத்துக்க மாட்டாங்க. அவருடைய உள்ள இஸ்லாத்தை ஏத்துக்கல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் முஸ்லீம்கள் மீதும் பொறாமைத்தி வளர்ந்துகிட்டே இருந்துச்சுன்னா அவருடைய சுயநலங்கள் நிறைய பாதிக்கப்பட்டுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி மதீனாவுக்கு வந்த பிறகு சஹாபாக்கள் இஸ்லாத்தை ஏற்ற பிறகு இந்த முஷ்ரிக்குகள் சில பேருடைய சுயநலங்கள் பாதிக்கப்பட்டதுனால, அந்த சுயநல பாதிப்புனால இவங்களுக்கு வந்து என்னன்னா இஸ்லாத்தை ஜீரணிக்க முடியல, இஸ்லாத்தை ஏத்துக்க முடியல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. ஆனா அதே நேரத்தில் இனிமேல் நம்ம முஷ்ரிக்கா இருக்கிறதுல அர்த்தம் இல்ல, முஷ்ரிக்கா இருந்தோம்னாக்கா நமக்கு வந்து பாதிப்பு தான். அதனால நாம இனிமேல் முஸ்லீம்கள மாதிரி நடிக்கவாது கத்துக்கணும், நடிக்கவாது ஆரம்பிக்கணும்னு நினைச்சு சில பேர் முஸ்லீம்களாக நடிக்க ஆரம்பிக்கிறார்கள். இந்த முஷ்ரிக் முஸ்லீம்களை போன்று நடிக்கக்கூடிய முஷ்ரிக்குகளோடு சில யூதர்களும் சேர்ந்துக்கிறாங்க. யூதர்கள் சேர்ந்து என்ன பண்றாங்களா, ஆஹா நமக்கு நீ அதே நிலைமை தான், நம்ம இஸ்லாத்தை நேரடியாக ஏத்துக்க முடியாது. ஏன்னா ஒரு அரபு கோத்திரத்தில் ஒரு படிப்பேறு இல்லாத சமுதாயத்தில் ஒரு காட்டு மிராண்டிகளோட மோசமாக இருந்த ஒரு கூட்டத்திலிருந்து ஒரு கடைசி காலத்து நபி வருவதா, அது எப்படி வரலாம்? நாங்கள் தான் வந்து பரம்பரை பரம்பரையா நபித்துவத்திற்கு சொந்தக்காரங்க, எங்களுடைய கூட்டத்திலிருந்து தான் யூதர்கள் கூட்டத்தில் தான் ஆயிரக்கணக்கான நபிமார் லட்சக்கணக்கான நபிமார் வந்திருக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது நபி ஆகிரு சமான் கடைசி காலத்து நபி என்பது நாங்கள்லாம் ஆவலோட ஆசையோடு எதிர்பார்த்துருந்த நபி, அந்த நபி எங்களுடைய யூதர்களிலிருந்து வராம ஒரு அரபியர் கூட்டத்திலிருந்து வர்றதா அப்படிங்கிறதுனால அவங்களுடைய மனசு ஒத்துக்கல. யூதர்களுடைய மனசும் இருந்தாலும் வேற வழி இல்லை, இஸ்லாம் வளர ஆரம்பிச்சிருச்சு, பதில் போற ஒரு மகத்தான வெற்றி கிடைச்சிருச்சு, இனிமேல் வந்து இஸ்லாத்துக்கு தான் எதிர்காலம் அப்படிங்கறதுனால அவர்களும் இவர்களோடு சேர்ந்து முஸ்லீம்களை மாதிரி நடிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த முஸ்லீம்களை மாதிரி நடிக்க ஆரம்பிச்ச கூட்டம் தான் முனாஃபிக் என்ற பெயரோடு அழைக்கப்பட்டார்கள். நயவஞ்சகர்கள் முனாஃபிக்கள், வெளிப்படையில முஸ்லீம் மாதிரி இருப்பாங்க, தொழுவாங்க, சஃபுல் தொழுவாங்க, நோன்பு வைப்பாங்க, ஜிஹாதுக்கு போவாங்க, எல்லாம் செய்வாங்க, ஆனா உள்ளுக்குள்ள இஸ்லாத்தின் மீது பகைமைத்தி நாலு நாள் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த முனாஃபிக்குகளாலையும் இஸ்லாத்துக்கு நிறைய தொந்தரவுகள், எப்படி வந்து எதிரிகள் மூலமாக காஃபிர்கள் மூலமாக வந்த தொந்தரவுகள் அதிகமாக இருந்துச்சோ, அதைவிட அதிகமாக இந்த விரோதிகள் மூலமாக, அதாவது இந்த முனாஃபிக்குகள் மூலமாக அதிகம் அதிகமாக எதிர்ப்புகள் வர ஆரம்பிச்சிச்சு. அந்த விளைவு என்ன ஆச்சுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அதனாலதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எச்சரிக்கை ஒன்று குர்ஆன் ஆயத்தில் இறக்கணும். சூரத்துல் மாயிதாவிலே, சூரத்துல் மாயிதாவில் அல்லாஹ் ஒரு ஆயத்தில் இறக்கணும், ஒல தஜிதன் ஒல தஜிதன் நினைக்கிறீங்க மக்கத்து குறைசிகள் தான் உங்களுக்கு பெரிய எதிரி, மக்கத்து காஃபிர் தான் பெரிய எதிரி, இல்ல, ஒல தஜிதன் அஷத்தன் நாசி அதாவத்தன், மக்களிலேயே மிக கடூரமான எதிரிகள் எதிரிகளாய் விரோதம் உள்ளவர்கள் யாரை பார்ப்பீர்கள் என்றால், லில்லதீன ஆமனோ, மூமின்களுக்கு மூமின்களுக்கு மிகப்பெரிய விரோதிகள் மிகப்பெரிய எதிரிகள் யாரை பார்ப்பீர்கள் என்றால், அல் யஹூத, யூதர்களையும், உள்ளதீன அஷ்ரகோ, மக்கா மதினாவில் இருக்கக்கூடிய முஷ்ரிக்களையும் நீங்கள் பார்ப்பீர்கள். அப்ப நீங்க இதுவரை எதிரிகளை யாரை பார்த்துருந்தீங்க, மக்கத்து குறைசிகள் தான் நமக்கு எதிரி, இஸ்லாத்து நிராகரிக்கூடிய காஃபிர் தான் எதிரி அப்படின்னு பார்த்துட்டு இருந்தீங்க. ஆனா இனிமேல் எப்படி பார்ப்பீர்கள் என்றால், போல தஷி தஜிதன் அஷத்தன் நாசி அதாவத்தன் இல்லதீன் ஆமனோ, மூமின்களுக்கு கடுமையான விரோதம் காட்டக்கூடியவர்களாக கடுமையான விரோதிகளாக யாரை பார்ப்பீர்கள் என்றால், யூதர்களையும் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்காத அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய முஷ்ரிக்களையும் நீங்கள் பார்ப்பீர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆயத்திற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தான். அந்த எச்சரிப்புக்கு ஏற்றவாறு மதினாவில சில சம்பவங்கள் நிகழ ஆரம்பிச்சன, கொஞ்சம் கொஞ்சமா நிகழ ஆரம்பிச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் உஷாரா இருக்க ஆரம்பிச்சாங்க, சரி இனிமே வந்து இந்த யூதர்கள்ட்ட இந்த முனாஃபிக்குகள்ட்ட நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும், இவங்க வந்து நயவஞ்சகர்களா இருக்க ஆரம்பிச்சாங்க, இந்த நயவஞ்சகர்களா இருக்காங்க முஸ்லீமா நடிக்கிறாங்கிற விஷயத்த அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் தான் சொன்னான், சஹாபாக்களுக்கு பகிரங்கமா சொல்லல முனாஃபிக்குகள் யாருன்னா, இருந்தாலும் ரசூலுல்லாஹ் தெரிஞ்சு வச்சுட்டாங்க யார் யார் என்னன்னு அப்படின்னு சொல்லி. இந்த சூழ்நிலையில சகோதரர்களே, பனு சுலைம் பனு ரித்ஃபான் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தினர்கள் மதினாவுக்கு வெளியிலே வசித்து வந்த ஒரு கூட்டம், இந்த ரெண்டு கூட்டத்தார சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, நம்ம இப்படியே முஸ்லீம்களை விட்டோம்னா இவங்க குரேஷிகளை அடிச்சிட்டாங்க, நாளைக்கு மதினாவுக்கு பக்கத்துல இருந்து நாம தான், நம்மளையும் இவங்க அடிச்சிருவாங்க, ஒரு நாளைக்கு அடிச்சு எல்லாத்தையும் நம்ம நாட்டை கபலீகரம் பண்ணிடுவாங்க, அதனால அதுக்கு முன்னாடி நம்ம குரேஷிகளை தாக்கிய இந்த முஸ்லீம்களுக்கு, குரேஷிகளை வெற்றி கொண்ட இந்த முஸ்லீம்களுக்கு நாம ஒரு பாடம் கொடுக்கணும், நாம ஒரு பாடம் கற்பிக்கணும், இல்லைன்னா நமக்கு பாதுகாப்பு இல்லை, மதினாக்கு பக்கத்தில் நமக்கு பாதுகாப்பு இல்லை. ஏன்னா அந்த மக்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தையும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவாவையும் அழைப்பு பண்ணி முழுமையா புரிஞ்சுக்கல. அல்லாஹ்வுடைய மார்க்கங்கிறது எல்லாத்தையும் தாக்கிறதுக்காண்டி உள்ள மார்க்கம் அல்ல, எல்லாத்தையும் வெட்டுறதுக்காண்டி கொள்றதுக்காண்டி உள்ள மார்க்கம் அல்ல, இது அல்லாஹ்வுடைய மார்க்கம், உலகத்தில் அமைதியை சமாதானத்தை ஏற்படுத்துகிற அந்த மார்க்கம் அப்படிங்கறது அவங்க புரியாததுனால குறைசிகளை ஏன் ரசூலுல்லாஹ் அடிச்சாங்க, குறைசிகள் படையெடுத்து வந்தாங்க, ஆயிரம் பேர் கொண்ட படை, அதனால ரசூலுல்லாஹ் அடிச்சாங்க, அல்லாஹ் உதவி செஞ்சா அவங்களுக்கு, மத்த அக்கம்பக்கத்தில் இருக்கவங்க பூரா வெட்டணும் கொள்ளணும் அல்லாஹ் எங்கேயுமே சொல்லல. அதனால இந்த உண்மையை புரிஞ்சிக்காம இந்த பனு சுலைம் பனு கத்ஃபான் இந்த ரெண்டு கூட்டத்தார என்ன முடிவு பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம இப்படியே விட்டோம்னாக்க நாளைக்கு நம்மளே அடிச்சிருவாங்க, அதனால வந்து நாம வந்து மக்கத்து மதினத்து முஸ்லீம்கள் மேல ஒரு தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு தீர்மானிச்சு மதினாவின் மீது ஒரு தாக்குதல் நடத்துறதுக்காண்டி ஒரு படையை ரெடி பண்றாங்க. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிஞ்சு என்ன பண்றாங்க, வருமுன் காக்கணுமா இல்லையா, அதனால என்ன பண்ணாங்கடா, ஓ மதினாவை தாக்குறதுக்காண்டி இந்த பனு சுலைம் பனு கத்ஃபான் கூட்டத்தார்கள் வந்து ஒரு பெரிய முயற்சி பண்றாங்க, போர் சேர்த்து முயற்சி பண்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஒரு 200 பேரை அழைச்சிக்கிட்டு ரசூலுல்லாஹி அவங்களும் நேரில் போறாங்க. நபிசுல்லாத்திலுமே அவங்க நேரில் போறாங்க, 200 பேர் அழைச்சிக்கிட்டு அவங்க போருக்கு ஆயத்தமாகி வந்தவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே 200 பேரோட வர்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே இந்த பனு கத்துபான் பனு சுலைம் 2 பேரும் பழைய அடிச்சு ஓடி போயிடுறாங்க, திரும்பி ஓடி போயிடுறாங்க. ஆனா அவங்க வந்த அவங்க ஊர்களில் ஒரு 500 ஒட்டகங்களை விட்டுட்டு ஓடி போயிடுறாங்க ஊரை விட்டு. அந்த 500 ஒட்டகங்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனிமத்து பொருளாக போரில் கிடைத்த பொருளாக எடுத்துக்கிட்டு நபிசுல்லாஹி மதீனாக்கு வர்றாங்க. மதீனாக்கு வந்த பிறகு அந்த 500 ஒட்டகங்களை அல்லாஹ் ஏற்கனவே ஆயத்திருக்கிறான் சூரத்து பத்ர் போர் நடந்த உடனே கனிமத்து பொருள் யார் யாருக்கு எவ்வளவுங்கிறத சொன்னா அந்த அடிப்படையில் 1/5 வந்து பைத்துல் மாலுக்கு அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ் ரசூலுக்கும் தான், 1/5 பைத்துல் மாலுக்கு போக அந்த 500 ஒட்டகங்களை 100 ஒட்டகங்களை பைத்துல் மாலுக்கு ஒதுக்கிட்டு மீதி 400 ஒட்டகங்களையும் கலந்துகிட்ட 200 பேருக்கு ஆளுக்கு 2-2 ஒட்டகமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிச்சு கொடுத்தாங்க. இப்படி இந்த பனூ சுலைம் பனூ கத்ஃபானுடைய முயற்சி முறியடிக்கப்பட்டுச்சு. இந்த நிலையில மக்கால என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா மக்கால வந்து சஃபான் இப்னு உமையா, இவர் யார் இவன் தான் அந்த சஃபான் இப்னு உமையா தான் பின்னாடி அபூஜஹலுக்கு அடுத்தபடியா ஒரு மிகப்பெரிய எதிரியா உருவாகிட்டு வர்றான். சஃபான் பின்னாடி கடைசியில் பார்த்தா மக்கள் எல்லாரும் முஸ்லீமா இருக்காங்க. இந்த சஃபான் இப்னு உமையா இங்க கவனிங்க, இங்க யார் யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏத்துக்கலையோ அவனா அவங்களாம் அவன் சொன்னதான் உங்களுக்கு புரியும். பின்னாடி அவங்க சஹாபி ஆயிட்டாங்க, பின்னாடி சஹாபி ஆயிட்டாங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. நான் இப்பவே சஃபான் இப்னு உமையா சொன்னாங்க அப்படின்னு அவங்க சஹாபி போல நினைச்சுப்பீங்க. அப்ப அதனால அவர் இஸ்லாத்தை ஏத்துக்கிற வரைக்கும் அவன் சொன்னதான் உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக வேண்டி நான் சொல்றேன். ஹேர் இந்த சஃபான் இப்னு உமையா இவர் யார் அப்படின்னு சொன்னா உமையத் இப்னு கலஃபுடைய மகன். உமையத் இப்னு கலஃப் யாரு, பிலால் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு சித்திரவதை பண்ணாமலே மக்கால அவன் தான் உமையத் இப்னு கலஃப் பத்ர் போர்ல கொல்லப்பட்டான். அந்த உமையத் இப்னு கலஃபுடைய மகன் தான் சஃபான் இப்னு உமையா. தன்னுடைய தந்தை கொல்லப்பட்டாருங்கிற அந்த வெறியில இவன் பின்னால ஒரு பெரிய எதிரியா பெரிய விரோதியா உருவெடுத்துறான். யாரே இந்த சஃபான் இப்னு உமையா. இந்த சஃபான் இப்னு உமையாவும் இன்னொரு ஆள் உமைர் இப்னு வஹப். இந்த உமைர் இப்னு வஹப் யார் அப்படின்னு சொன்னா இவரும் ஒரு மிகப்பெரிய எதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால மிகப்பெரிய எதிரியா இருந்தவர். யாருன்னு சொன்னா இவர் நல்ல பேச்சு திறமை உள்ளவரு. பத்ர் போர்ல அரசாடனா உமர் எல்லாம் பெர்மிஷன் கேட்டாங்கல்ல, யார சொல்லுங்க ஓவரா பேசலாம் பல்ல உடைய பெர்மிஷன் வாங்க என்ன பேசலாம் ஆக்கலாம் ரசூலுல்லாஹி பண்ணாங்க, அதுக்கு அனுமதி இல்லைன்னு சொன்னாங்க இல்லையா. அந்த உமைர் இப்னு வஹப் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, உட்காந்து காபத்துல உட்காந்து திட்டம் போடுறாங்க. ஒரு பேச்சுவார்த்தை வருது, என்னப்பா அந்த முகதம் நம்மளால அடிக்க முடியலையே, இந்த ஆள் இப்படி நம்மளை போட சித்திரவதை பண்ணிட்டு இருக்காரு, நாளுக்கு நம்ம செச்சு பொழைச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு ரொம்ப தன்னுடைய வேதனையும் ஆக்ரோஷத்தையும் வெளிப்படுத்துறாங்க. அப்ப இந்த உமைர் இப்னு வஹப் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இல்ல சஃபானே எனக்கு மட்டும் கொஞ்சம் கடன் தொல்லை இருக்குது, கடன் தொல்லை மட்டும் இல்லைன்னு வச்சுங்க, அதே மாதிரி என் குடும்பம் என் மனைவி மக்கள் இருக்கிறாங்க இவங்க நாளை கஷ்டப்படுவாங்க பாக்குறேன், இந்த ரெண்டு மட்டும் இல்லைண்டாக்கா நான் ஒரே ஆளு போய் இந்த முகமது போய் கொலை பண்ணிட்டு வந்துருவேன், நல்ல நல்ல பிள்ளை மாதிரி இஸ்லாத்தி ஏத்துக்கிற மாதிரி நான் போய் அங்க போய் மதினால போய் நான் போய் அவரை கொலை பண்ணிட்டு வந்துருவேன், எனக்கு என்ன கொஞ்சம் கடன் தொல்லை இருக்குது, ரெண்டாவது நான் ஏதாவது எனக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு செத்து போயிட்டேன்டாக்கா என் பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுமே, பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் கஷ்டப்படுமே, அந்த ஒரு விஷயத்துக்காக நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்ற உடனே சஃபான் பாக்குறாரு, இதுதான் உனக்கு பிரச்சனையா. அப்போ சஃபான் சொல்றாரு, இதுதான் உனக்கு பிரச்சனையா, அதை பத்தி கவலைப்படாத, உன் கடன் தொலைக்கு நான் பொறுப்பெடுத்துக்கிறேன், உனக்கு எவ்வளவு கடன் இருக்கோ கடனுக்கு நான் பொறுப்பெடுத்துக்கிறேன், அதே மாதிரி உன்னுடைய பிள்ளைகளுக்கு மனைவி மக்களுக்கு நான் பொறுப்பெடுத்துக்கிறேன், நீ ஏன் கவலைப்படுற, அதனால நீ நினைச்சதை செய்ய அப்படின்ற உடனே அப்போ உமேர் இப்னு வஹப் சொல்றாரு, அப்ப என்ன பண்ணலாம் ஐடியா பண்ணுவோம். அப்ப சொல்ற நீ என்ன பண்ணுவோ தெரியாது, போய் முகமது போய் கொலை பண்ணிட்டு வந்துரு மதினால போய், அவரை கொலை பண்றதுதான் அந்த பிரச்சனைக்கு ஒரே தீர்வு, இல்ல நம்ம போர் செஞ்சு ஈர் செஞ்சு ஜெயிக்க முடியாது, ஏன்னா அவருக்கு பார்த்தோம் பதில் போர்ல மலக்குகள் இறங்குறாங்க, இறங்கி அவருக்கு உதவி செய்யறாங்க, அதனால போர் செஞ்சா ஜெயிக்க முடியாது, சூழ்ச்சி பண்ணி நம்ம போய் நல்ல பிள்ளை மாதிரி இஸ்லாத்தை ஏத்துக்கிற மாதிரி போய் நீ கூட இருந்து அவரை கத்தியால கொலை பண்ணி இதான் பண்ணிடு, இதுதான் ஒரே வழின்ற உடனே அப்ப இந்த உமேர் இப்னு வஹப் சொல்றாரு, அப்ப சஃபானே இது உனக்கு எனக்கு மத்தியில சத்தியம், எப்படி சத்தியம்னா இந்த செய்தி ஒன்னே எனக்கு யாரும் தெரியக்கூடாது, ரகசியமா வச்சிருக்கணும், இதை வந்து நாம வந்து வெளியில தெரிஞ்சதுனாலே முகமது தெரிஞ்சா என்ன அரசு பண்ணி கொண்டுடுவாரு, அதனால இது ரகசியமா வச்சு நம்ம ரெண்டு பேரும் மட்டும் வச்சுக்கலாம், நீ கொடுத்த சத்தியத்தை காப்பாத்தணும், ஒரு கால் நான் ஜெயிச்சு வந்துட்டா அவர் கொண்டு தப்பிச்சு வந்துட்டா பிரச்சனை இல்லை, ஆனால் நான் ஒரு கால் மாட்டிக்கிட்டேன் அவர் கையால கொல்லப்பட்டுட்டேன் அப்படின்னு சொன்னா என்னுடைய கடனை நீ தான் அடைக்கணும், என் மனைவி மக்கள் நீதான் காப்பாத்தணும், உன்னுடைய மனைவி மக்கள் என்னுடைய மனைவி மக்கள் மாதிரி காப்பாத்துறேன், உன்னுடைய கடனை என்னுடைய கடனை ஏத்துக்கிறேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்கலாம். யாரு சஃபான் கொடுத்த உடனே இவர் புறப்பட்டு வர்றாரு, யாரு உமேர் புறப்பட்டு வர்றாரு மக்கா மதினாவுக்கு, நல்ல ஒரு பிச்சுவா கத்தியில நல்ல விஷத்தை தேய்ச்சிக்கிட்டு, அதாவது குத்துனா ஒரே நேரத்தில் செத்து போயிடணும் அந்த மாதிரி நல்ல ரெண்டு பக்கமும் விஷத்தை தேய்ச்சிக்கிட்டு ஒரு பிச்சுவா கத்தியை உள்ள மறைச்சு வச்சுக்கிட்டு இவரு மக்கா மதினா புறப்பட்டு புறப்பட்டு வர்றாரு. வந்தா மதினாக்குள்ள வந்துட்டாரு, ரசூலுல்லாஹி பள்ளியாசல உட்காந்துருக்காங்க, சஹாபாக்கள் சுத்தி உட்காந்துருக்காங்க, நபிசுல்லாலும் சஹாபாக்களுக்கு பதில் பொருள அல்லாஹ் செஞ்ச உதவிகள்லாம் ஞாபகப்படுத்தி அல்லாவுடைய குதிரத்துகளையும் அல்லாட வல்லமையை பத்தி சஹாபாக்கள் தர்வீத் படுத்திட்டு இருக்காங்க. அப்ப உள்ள நுழைறாரு பள்ளியாசுல நுழைறாரு உமேர் இப்னு வஹப், பார்த்தாங்களே இல்லையா உமர் ரதியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் வந்துட்டு அந்த அல்லாஹ்வுடைய விரோதி இங்க எதுக்கு வந்தான் இவன் அல்லாஹ்வுடைய விரோதி இங்க வந்துட்டு பள்ளியா சொல்லுங்க இவத்துக்கு வந்தான் அப்படின்னு சொல்லி பாஞ்சு போறாங்க ரசூலுல்லாஹ் உமர் கொஞ்சம் அமைதியா எதுக்கு தான் வந்திருக்கான்னு பாப்பான் எதுக்கு வந்தான் சரி இவன் எதுக்கோ இதோட திட்டத்தோட தான் வந்திருக்கான் இவன் மூஞ்ச பார்த்தாலே திருட்டு பையன் தெரியுது அதனால இவன் நல்ல எண்ணத்துல வரல இஸ்லாத்தி ஏத்துக்கலாம் வரல இவன் ஏதோ திருட்டு பையன் திருட்டு எண்ணத்துல வந்திருக்கான் இவன் விடுங்க ரசூலுல்லாஹ் விடக்கூடாதுன்னு குதிக்கிறாங்க அப்ப ரசூலுல்லாஹ் இல்ல அமைதியா இருக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லி வந்தான் உமேர் பண்ணி வந்தாரு வந்தோட முன்னாடி உட்காந்து என்ன உமர் என்ன விஷயத்துக்கு வந்திருக்கிற அப்போ அவர் சொன்னாரு இல்ல முகமதே நான் வந்து என்னுடைய தம்பி ஒருத்தன் இங்க கைதியா இருக்கிறான் உங்கள்கிட்ட பதில்பொருள் பிடிபட்டு அந்த கைதி விஷயமா உங்கள்ட்ட பேசிக்கிறதா வந்தேன் நீங்க ஏதோ பிணைத்தொகை கேட்டீங்கன்னா நான் பிணைத்தொகையை குறைச்சி உங்கள்கிட்ட பேசி நீங்க இறக்கப்பட்டு உங்களுடைய தாராள மனசுனால வச்சீங்கன்னா என் தம்பியை நான் மீட்டுட்டு போயிடுவேன் அப்படி கெஞ்சிறதுக்காண்ட நான் வந்திருக்கிறேன் அப்படின்ற உடனே அப்படின்னா உன் இடுப்புக்குள்ள சுரியிற வால் எதுக்கு அப்படின்னு கேட்டாங்க உன் இடுப்புக்குள்ள சுரிய வச்சிருக்கிற வால் எதுக்குன்ற உடனே உமருக்கு கையை முடியல கால முடியல உடனே அவுபக்கர் போய் கையை பிடிச்சாரு உமர் போய் கையை பிடிச்சாரு பாவி வாளோட உமர் இதில் தெரியாது வாள் வச்சிருக்கிறது உள்ள கத்தி வச்சு விஷம் கத்தி வச்சிருக்கிறது உமர் இதில் தெரியாது இவர் என்ன ஏதோ சும்மாதான் வந்திருக்கான இப்ப கத்தியோட வந்திருக்கான உடனே உமர் இதில் என்ன பண்ணாங்க போய் கையை பிடிச்சி கையை முறுக்கி பின்னாடி சேர்த்து கட்டிட்டாங்க கட்டி வேற எதுவும் செஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே ரசவச்சன உமரே விடு அவர் ஒன்றும் பண்ண முடியாது அவர் கெட்ட இடத்துல வந்திருக்காரு ஆனா ஒண்ணு பண்ண முடியாது விடு அப்படின்ட்டு அப்ப அவன் சொல்றாரு உமேர் சொல்றாரு இல்ல நான் மதினாக்குள்ள வரும் பொழுது எனக்கு முஸ்லீம்கள் ஏதாவது ஆபத்து பண்ணிடுவாங்களோ என்ன கொண்டுடுவாங்களோ பயந்துட தற்காப்புக்கு தான் கொண்டு வந்தேன் அப்படின்ற உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இல்ல நீயும் சஃபான் உட்காந்து காபத்துல பக்கத்துல பேசுனீங்களா இல்லையா என்ன கொள்றதுக்கான திட்டம் போட்டீங்களா இல்லையா உன்னுடைய கடனுக்கும் உன்னுடைய மனைவி மக்களுக்கும் சஃபான் பொறுப்பெடுத்துட்டாரா இல்லையா இதெல்லாம் யார் சொன்ன தெரியா நீங்க போட்ட அத்தனை திட்டத்துக்கு இடையில ரப்புல் ஆலமீன் தடையாக வந்து விட்டான் நீங்க சொன்னீங்க பேசினது ரகசியம் பேசினது எல்லாத்தையும் அல்லாஹ் எனக்கு அறிவிச்சுட்டான் நீங்க உள்ள வரும்போது தெரியும் அந்த கத்தியில விஷம் தோஞ்சி கத்தியில வந்து கொண்டு வந்திருக்கீங்க விஷத்தோட வந்திருக்கீங்க எனக்கு தெரியும் எல்லாமே அப்படின்ற உடனே உமேருக்கு அப்படியே கை காலெல்லாம் ஆடி போயிடுது சொல்றாரு உடனே அஷத லா இலாஹ இல்லல்லாஹ் அஷத அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் சொல்றாரு யா ரசூலுல்லாஹ் நீ இதுக்கு முன்னாடி வானத்து செய்திகள் எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க அல்லாஹ்வுடைய செய்தி எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்களே அப்பெல்லாம் நாங்கள் பொய்ய பொய் மறுத்துக்கிட்டு இருந்தோம் இப்ப நிச்சயமாக நானும் சஃபானும் பேசிய விஷயம் என் பொண்டாட்டிக்கு தெரியாத பிள்ளைங்களுக்கு தெரியாது அப்படி இருக்கும் போது இந்த செய்தியை நிச்சயமா சத்தியமா அல்லாஹ் மட்டும் தான் உங்களுக்கு சொல்லியிருக்க முடியும் அல்லாஹ்வால் மட்டும் தான் உங்களுக்கு சொல்லியிருக்க முடியும் ஆகவே இதுவரை நீங்கள் சொன்ன செய்தி உண்மையான செய்தி தான் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி கொல்ல வந்த உமேர் என்ன பண்ணிடுறாரு இஸ்லாத்தியத்து முஸ்லீம் ஆயிடுறாரு இதுக்கெல்லாம் சஃபான் என்ன பண்ணிட்டு இருக்காரு நம்ம குறைஷிகள்ட்ட குறைஷிகள் வந்து பதில் பொருள் இப்படி ஆய் போச்சே வந்திருக்க இன்னும் கொஞ்ச நாள் நல்ல செய்தி வரும் வெயிட் பண்ணுங்க நல்ல செய்தி வரும் நீங்க பதில என்ன இழந்தீங்களோ அதுக்கெல்லாம் சேர்த்து நிரந்தர தீர்வு நல்ல செய்தி ஒன்று வரும் அப்படின்னு வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க சொல்லிட்டு இருக்கான் சஃபான் இதுக்கெல்லாம் மதினாலந்து யாராவது வந்தா என்னப்பா உமேர் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கான் உமேர் என்னாச்சு ஏதாச்சும் கேட்டுட்டு இருக்கான் ஒண்ணு தகவல் வரல கடைசியில உமேர் ரதியல்லாஹுத்தலா இஸ்லாத்தை ஏற்ற உமேர் இப்னு வஹப் ரதியல்லாஹுத்தலா மாறிட்டாங்க உடனே சஃபான் அவருக்கு சாப விட்டு ஒளிஞ்சு போ நாசமா போனவன இனிமே இந்த பக்கம் வந்துடாது அப்படின்னு மனசுக்குள்ள திட்டிக்கிறான் திட்டிட்டு விட்டுறான் சார் இப்படி இதுல நமக்கு ஒரு பெரிய செய்தி என்ன அப்படின்னு சொன்னா சஃபானும் உமேரும் ரகசிய ஆலோசனை நடத்தியது யாருக்கு தெரிஞ்சிருச்சு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தெரிஞ்சிருச்சு இதுல நினைத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறைவான ஞானம் எல்லாம் உண்டு மறைவான விஷயங்களை அறியக்கூடிய சக்தி அல்லாஹ் கொடுத்திருக்கான் அப்படின்னு அர்த்தம் இல்லை அப்படி தப்பா விளங்கிட கூடாது லா யாலமுல் கைப இல்லல்லா மறைவான விஷயங்களை அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய மாட்டாங்க அல்லாஹ் தான் அறிவா மறைவான விஷயங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் எந்த விஷயங்களை அறிவிச்சு கொடுக்கிறானோ அதுதான் ரசூலுல்லாஹ் தெரியும் அதுதான் ரசூலுல்லாஹ் தெரியும் இவங்களா மறைவான விஷயங்களை அறிஞ்சிக்க முடியுமா இவங்களா மறைவான விஷயம் தெரிஞ்சுக்க முடியுமா நிச்சயமா தெரிஞ்சுக்க முடியாது சக்தியும் கிடையாது ஏனென்றால் அந்த சக்தி அல்லாஹ்க்கு மட்டும்தான் உண்டு ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மஸ்ஜித் வீட்டில் பெருநாள் அன்னைக்கு வீட்டில் படுத்திருக்கிறாங்க அப்போ அக்கம் பக்கத்தில் சின்ன பிள்ளைங்களாம் வந்து அந்த பெருநாள் சந்தோஷம் என்ன பண்ணுங்க கை தட்டி சுத்தி பாட்டு பாடுதுங்க எப்படி பார்த்து பாருங்க எங்களுக்கு ஒரு அழகான நபி அல்லாஹ் கொடுத்தோம் அந்த நபி எங்களுக்கு வந்து இஸ்லாத்தை போயிச்சாங்க எங்களெல்லாம் உண்மையான மனுஷனா மாத்தினாங்க அப்படின்னு சின்ன பிள்ளைங்க கூட பைத்து பாடுதுங்க பைத்து பாடும் போது அந்த பைத்துடைய வரியில ஒரு வரி வருது ஃபீனா நபியும் யாலமும் மாஃபியா எங்களிலே ஒரு நபி வந்திருக்கிறார் அந்த நபி நாளை என்ன நடக்கும் என்று இன்னைக்கே சொல்லுவார் நாளைக்கு என்ன சொல்லி இன்னைக்கே சொல்லுவார் அப்படின்ற உடனே நபிசல்லா தான் டக்குன்னு போற விலைக்கு லா யாலம் மாஃபியல் கதை இல்லல்லா நாளைக்கு என்ன நடக்குது அல்லாஹ் யாருக்கும் தெரியாது அதான் அந்த பைத்துல கூட என்ன வந்துடக்கூடாது அந்த கவிதையில கூட பாட்டுல கூட சின்ன பிள்ளை சும்மா விளையாடுறது இதுல கூட தப்பான வார்த்தையை சொல்லாதீங்க சிறுக்கான வார்த்தையை சொல்லாதீங்க லா யாழும் மாஃபியா கதை இல்லல்லா மன நாளை என்ன நடக்கும் என்பதை அல்லாவை தவிர யாருக்கும் தெரியாது அப்ப மறைவான இல்மும் மறைவான ஞானம் அல்லாஹ்க்கு மட்டும்தான் இருக்குது வேற யாரும் கிடையாது ஆனா இன்னைக்கு அகீதா விஷயத்துல கொள்கை விஷயத்துல குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய சில குதர்க்கவாதிகள் மறைவான விஷயத்தை பத்தி அறியக்கூடிய ஞானம் அல்லாஹ் ரசூல் அல்லாஹ்க்கு இருக்கிற மாதிரி யாருக்கு இருக்குது ரசூலா இஸ்லாத்துக்கு இருக்குது அந்த அதனாலதான் பாத்தீங்கன்னா அல்லாஹ் ரசூல்லா வந்து ஆலிமுல் கைப் மறைவான விஷயங்களை அறியக்கூடியவர்கள் காதிர முத்தக் அவங்க நினைச்சது நினைச்சத செய்ய முடியும், அது இது நினைச்சது நினைச்சத செய்ய முடியும். ஹாதிர் நாதிர், இப்ப நம்ம அங்க ஒரு 1000 பேர் உட்கார்ந்து இருக்கடா, 1001 ஆளா யார் இருக்கிறாங்க? ரசூலா இருக்கிறாங்க. இது எல்லாம் காஃபிருடைய கொள்கை, இதெல்லாம் இந்த இப்படிப்பட்ட கொள்கை இருக்குது, அத்வைத கொள்கை. அல்லாஹ் இங்க 1000 பேர் இருக்கண்டா, 1001 தான் இருக்குது, அல்லாஹ் மட்டும்தான். 1002 யார் இல்ல? யார் இல்ல? ரசூலா கிடையாது. ஒரு 100 பேர் இருக்கண்டா, 101 அல்லாஹ் மட்டும்தான். 102 ரசூலுல்லா இல்ல. 10 பேர் இருக்கா, 11 அல்லாஹ் மட்டும்தான். 12 ரசூலுல்லா இல்ல. ஆனா இன்னைக்கு இந்த அத்வைத கொள்கையை கொண்ட பரேலவி என்று சொல்லக்கூடியவர்கள், இப்ப நம்ம தமிழ்நாட்டில் குதர்க்கவாதி வந்திருக்கிறாங்கல்ல, எல்லா மூழுது ஓதலாம், பிதாத்து செய்யலாம், கல்லு கரடு மண்ணு மட்டை மரம் எல்லாத்தையும் வணங்கலாம், எல்லாரும் காலையில போய் விழலாம், தர்காலை போய் விடு, கபர்ல போய் விடு, எல்லாத்திலும் தப்பு கிடையாது. இப்படி இந்த அத்வைத கொள்கையை சொல்லக்கூடிய அக்கீதாக்கள்ல ஒரு முக்கியமான அக்கீதா என்ன அப்படின்னு சொன்னா, எப்படி அல்லாஹ் வந்து ஹாதிர் நாதிரோ, எல்லா இடங்களிலும் அல்லாஹ்வுடைய பார்வை அல்லாஹ்வுடைய சூப்பர்விஷன் இருக்குதோ, அதே மாதிரி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சூப்பர்விஷன் எங்க இருக்குது? எல்லா இடங்களிலும் இருக்குது. அதனாலதான் பாத்தீங்கன்னா இது இந்த பரேலவி கொள்கை வந்து நம்ம தமிழ்நாட்டில் கொஞ்சம் கம்மி. பாம்பேல போய் பாத்தீங்கன்னா நிறைய பள்ளிவாசல்கள், நிறைய பள்ளிவாசல்ல இங்க எப்படி மெஹராப் இருக்குதோ, கிபிலா பக்கம் எப்படி மெஹராப் இருக்குதோ, அதே மாதிரி இந்த வடமேற்கு, இந்த பக்கம் வடக்கு இந்த பக்கம் மேற்கு இல்லையா, இந்த வடமேற்கு மூலையில பாத்தீங்கன்னா ரசூலாட ரவுலா படம் வச்சிருப்பாங்க, ரசூலாத்திலேயே மசித் நபியுடைய ரவுலா ஷரீஃப் படம் வச்சிருப்பாங்க, இல்ல ஒரு மதீனாவுடைய போட்டோ வச்சிருப்பாங்க, அல்லது ஏதாவது பூமாலை வச்சிருப்பாங்க. இங்க மெட்ராஸ்ல இந்த ஐசோஸ் பள்ளியில வச்சிருக்காங்க, மெட்ராஸ்ல இந்த ஐசோஸ் போலீஸ் கேத்தாப்ல பள்ளிவாசல்ல வச்சிருக்காங்க. எவ்வளவு மோசமான கொள்கை என்றால் சொல்ல, நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கக் கொள்கை அது. நரகத்தில் என்னதான் வணங்கினாலும் சரி தொழுதாலும் சரி, இந்த நம்பிக்கை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துறோம். மிகப்பெரிய சிறுக்கு இது. அங்க என்ன பண்றது, தொழுது முடிச்ச உடனே அந்த வடமேற்கு வணங்கிகள், அவங்க பேர் புது பட்டம் கொடுக்கலாம், என்ன பட்டம், வடமேற்கு வணங்கிகள். இந்த வடமேற்கு நோக்கி என்ன பண்ணுவாங்க, அப்படி குனிஞ்சு சல்யூட் அடிச்சுட்டு போவாங்க. தொழுது முடிச்சாச்சு, அல்லாட துவாசம் செஞ்சாச்சு, எல்லாம் முடிஞ்சு முடிஞ்சவன வடமேற்கு நோக்கி நிக்கிண்டு அப்படியே ஒரு சல்யூட், அப்படியே தலைய சாச்சி ரொம்ப பயபக்தியோட சல்யூட் அடிப்படுது. இது என்ன மாதிரி கொள்கைன்னு சொன்னா, ரசூல்லா ரவுதா அங்க இருதான். எப்படி கிபிலா அங்க இருக்கு, காபத்துல அங்க இருக்குதோ, ரசூல்லா ரவுதா எங்க இருக்குது? காபத்துல்லா மேற்குல இருக்குது, ரசூல்லாட ரவுதா வடமேற்குல இருக்குது. அதனால காபத்துல்லா கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுத்தாச்சு, தொழுதாச்சு, அடுத்து யாரு கொடுத்தானோ மரியாதை, ரசூலாவுடைய வடமேற்கு கொடுத்தாங்க சொல்லி. இந்த வடமேற்கு வணங்கிகள் பாம்பேல நிறைய இருக்கிறாங்க, மெட்ராஸ்ல இருந்து ஐசூஸ் பள்ளியில வச்சிருக்காங்க. சகோதரர், இது முழுக்க முழுக்க மிகப்பெரிய ஷிர்கான கொள்கை. இது நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துறோம். நீ என்னதான் விடிய விடிய லேலத்தில் முட்டி வணங்கினாலும் சரி, அல்லாஹ் சொன்னா உலாய்கல்லதீன ஹபிதத் அமாலுஹும், அவருடைய அமல்கள் பாழா போயிடுங்கிறான். அல்லாஹ் அவருடைய அமல்கள் பாழா போயிடும். குல் ஹல் நபியுக்கும் இல்ல சரீன அமாலா அல்லதீன வல்ல சாயுஹும் ஃபில் ஹயாத்தி துன்யா வஹும் யஹ்சபூன அன்னஹும் யஹ்சினுன சொன்னா. அல்லாஹ் சொல்றான், நபியே குல் ஹல் நபியுக்கும் இல்ல அக்ஸரின அமாலா, அமல்கள் செஞ்சு நஷ்டமடைந்த யாரு சொல்லட்டுமா? அமல் செய்யறான், உளுந்து உளுந்து வணங்குறான், நல்ல தொழுகிறான், நல்ல துவா செய்யறான், நல்ல குரான் ஓதுறான், நல்ல விக்ர செய்யறான், அமல் செய்தும் நஷ்டவாளிகள் யாரு சொல்லட்டுமா, நஷ்டமானவன் யாரு சொல்லட்டுமா? அல்லாஹ் சொல்றான், அல்லதீன வல்ல சாயுஹும் ஃபில் ஹயாத்தி துன்யா, அவர்கள் உலகத்தில் செஞ்ச எல்லா முயற்சிகளும் பாழா போச்சு. என்னென்ன முயற்சி பண்ணானோ, லைலத்துல் கத்ர் அடையணுங்கிறதுக்கான விடிய விடிய முடிச்சிருந்தான், முடிய முடிய வணங்கினான், தொழுதான், தஹஜ் தொழுதான், பகல் பூரா பட்டி கடந்தா நோம்பு வச்சான், வல்ல சாயும் ஃபில் ஹயாத்தி துன்யா, அவர் உலகத்தில் செஞ்ச அத்தனை முயற்சிகளும் பாழா போச்சு. ஓஹம் யஹ்சபூன், ஆனா அவன் என்ன நினைச்சுக்கிறான்டா, அண்ணம் யஹ்சினு சொன்னா, நான் ரொம்ப அருமையான அமல் செய்யறேன். நீங்க எல்லாம் அல்லாட்ட மட்டும் கேட்டு போறீங்க, யார்ட்டையும் சேர்த்து கேட்கறேன், வடமேற்குலையும் சேர்த்து கேட்கறேன். நீங்க ஒரு அல்லாட்ட கேக்குறீங்க, நாங்க ரெண்டு அல்லாட்ட கேட்கறோம், இந்த அல்லா மிஸ் பண்ணாலும் அந்த அல்லா தருவாங்க. அதான் அர்த்தம் இருக்கு. எங்க ஒரு அப்ளிகேஷன் போடுறாங்க, ஒரு ஆல்ட்ட கொடுத்தா ரெண்டு ஆல்ட்ட கொடுத்தா பிரயோஜனம் தானே, இவர் மிஸ் பண்ணா அவர் தருவார் இல்லையா, அந்த மாதிரி என்ன ஆயிப்போச்சு, நாங்க ரெண்டு ஆல்ட்ட கேக்குறோம், ஒரு ஆல்லா மிஸ் பண்ணாலும் எந்த ஆள் தருவாங்க, எந்த ஆள் தருவாங்க, மறு அல்லா தருவாங்க என்ற ஒரு தவறான அத்வைத கொள்கையை கொண்டதுதான் இந்த நம்பிக்கை. அதனால பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இல்முல் கைபு கிடையாது, மறைவான விஷயங்களை பத்தி அறியக்கூடிய சக்தி கிடையாது, அவங்களால மறையான விஷயங்களை அறியவும் முடியாது. எந்த விஷயங்களை அல்லாஹ் வஹி அறிவிச்சு தென்னானோ அதை தவிர ஒண்ணுமே தெரியாது அவங்களுக்கு. மறைவான விஷயம் அப்படி பார்த்தா, இன்னைக்கு ஒருத்தன் மேகத்தை பாக்குறாரு, மேகத்தை பார்த்து மழை வரும் போல தெரியுது, இருட்டிட்டு வருது அப்படின்றாரு. கொஞ்ச நேரம் சங்கின்னு மழை பெஞ்சிருச்சு, மாஷா அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஷேக்குங்க, நாளைக்கு மழை வரப்போறதுக்கு முன்னாடி சொல்லிட்டாருங்க அவரு. மேகத்தை பார்த்தா பைத்தியக்காரன் சொல்ல, மழை வரும், பக்கத்துல உட்காந்துருக்காரு, உடம்பு சுடுது, என்னங்க காய்ச்சடிக்குதா, என்ன காய்ச்சலுக்கு எப்படி தெரியும், மாஷா அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஷேக்குங்க, ஜோரம் காய்ச்சடிக்க சொல்லிட்டாருங்க, உடம்பு சுட்டு ஜோரம் அடிக்கதானே செய்யும். இந்த மாதிரி பைத்தியகரத்தனமான நம்பிக்கை வச்சுக்கிட்டு தான் இந்த சேகமாருங்க இந்த பீர்மாருங்க அப்புறம் வைத்த வளர்த்துட்டு இருக்காங்க. அதனால இந்த மாதிரி இந்த மறைவான விஷயங்களை அறியக்கூடிய சக்தி அல்லாஹ் வைத்தது யாரும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில அடையாளங்களை சொல்லுவாங்க, எப்படி மேகத்தை பார்த்தா மழை வரும்னு சொன்னாங்களோ, அதே மாதிரி உடம்பு சுட்டு காய்ச்சல் அடிக்க சொல்லுவோமோ, கண்ணு மஞ்சளா இருந்தா அவருக்கு பார்த்து மஞ்சள் காமலன்னு சொல்லுவோமோ, அந்த மாதிரி சில அடையாளங்களை வைத்து ரசூலுல்லாஹி சொல்லுவாங்க. சில விஷயங்களை அடையாளங்களாலும் கண்டுபிடிக்க முடியாத விஷயங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அறிவிப்பான், அதை வச்சு ரசூலுல்லாஹி சொல்லுவாங்க. ரெண்டாவது போன வாரம் அந்த ரசூலுடைய வாழ்க்கை வரலாறு வந்துச்சு. யூதர்கள்ட்ட இருந்து மக்கத்து முஷ்ரிக்கள் என்ன பண்ணாங்க, கேட்டு வந்து யூதர்கள் மூணு கேள்வி கேட்க சொன்னாங்க ரசூலுல்லாஹிட்ட. மூணு கேள்வி கேளுங்க, அந்த மூணு கேள்வி பதில் சொல்லிட்டா அவர் நபிதான், ஏன்னா நபியை தவிர யாருக்கும் தெரியாதுன்னு சொன்னாங்க. குறைஷிகள் வந்து மூணு கேள்வி கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? உடனே சொன்னாங்க. ஏன் ரசூலா உடனே சொல்லிருக்க வேண்டியதானே, மறைவான விஷயங்கள் அறியக்கூடிய சக்தி ரசூலாக்கு இருந்திருந்தா இது ஒண்ணுமே இல்லப்பா, இந்த பூ சொல்லிடுறேன் சொல்லிருக்கலாமே. ஏன் நாளைக்கு சொல்றேன்னு சொல்லி இன்ஷா அல்லாஹ் சொல்லாதனால பதினஞ்சு நாள் அல்லாஹ் வஹியை பிற்படுத்தினா இல்லையா, ரசூலாக்கு அல்லாஹ் அட்வைஸ் பண்ணானா இல்லையா, கண்டிச்சானா இல்லையா? ஒலா தக்கூலி செய்யின் இனி ஃபாயில் ஒன்று தாளிக்க கதா இல்லாம் எஷா அல்லா எந்த ஒரு விஷயத்தையும் நாளைக்கு செய்யறேன்னு சொல்லாதீங்க இன்ஷா அல்லா சொல்லாம. ஏன் ரசூலாக்கு மறைவான ஞானம் இருந்திருந்தா நம்சா உடனே சொல்லிருக்கலாமே. ஏங்க அவ்வளவு தூரம் போவானே? அன்னை ஆயிஷா ரதி அல்லா பின்னாடி வருஷம் சம்பவம், ஆயிஷா ரதி அல்லாஹத்தலானா அவர்கள் மீது முனாஃபிக்குகள் இட்டு கட்டினாங்க, அவதூறு இட்டு கட்டினாங்க. ஆயிஷா இப்னு ஆயிஷா ரழியல்லாஹுத்தலானுக்கும் சஃபான் இப்னு முத்தல் ரழியல்லாஹுத்தலானு தப்பான தொடர்பு இருக்குதுன்னு ஊதுபில்லா அப்படின்னு சொல்லி இட்டு கட்டினாங்க. இந்த இட்டு கட்டு பிரச்சாரம் இந்த இஃப்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னு மதினா பூரா பரவிச்சு. இந்த வரலாறு பின்னாடி வருஷம் சம்பவம் வரும், அப்ப டீட்டெயில் சொல்றேன். மதினா பூரா பரவிச்சு, பரவி 40 நாள் ரசூலுல்லாஹ் வேதனைப்பட்டாங்க. 40 நாள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு சமுதாயத்திலே ஒரு மதிப்புக்குரிய மனிதர், சமுதாயத்தில் சங்கைக்குரிய மனிதர், அதுவும் அந்த அந்த சமுதாயத்தில் முடிய போறதுல இவங்களுடைய மரியாதை இவங்களுடைய சங்கை கியாமத்தினால பேசப்படும், அப்படிப்பட்ட சங்கைக்குரிய மனிதர் அவங்களுடைய மனைவி இந்த மாதிரி தப்பா நடந்துட்டாங்கன்னு ஒரு அவதூறு சொன்னா அது ரசூலுல்லாஹ் மட்டுமா பாதிக்கும்? நவுதுபில் அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் ரப்பலான ஆயத்தை இறக்கி ஆயிஷா ரதி அல்லாஹ் பரிசுத்தமான நிரூபிச்சுட்டான். ஒரு கால அல்லாஹ் ஆயத்தை இறக்காமல் இருந்திருந்தால், ஆயிஷா ரதி அல்லாஹ் பரிசுத்தன்மை நிரூபிக்கப்படாமல் இருந்திருந்தால் இன்னைக்கு வரல சமுதாயம் கூணி குறுகி நிக்கணுமா இல்லையாங்க? பெருசா பேச போயிட்டா உங்க ரசூலுடைய மனைவி நடத்த கேட்டவங்க சொல்லுவாங்களா இல்லையா? காஃபிர் பசங்க யூதர்கள் சொல்லுவாங்களா இல்லையா? அல்லாஹ் காட்டுவானா இல்லையா? இன்னைக்கு சொல்றோம்ல, யாரோ ஒரு ஏதோ ஒரு தங்கல் இருக்கிறான், நாயகம் வாப்பா நாயகம் வாப்பா எப்ப பார்த்தாலும் பாக்கெட்ல போட்டோ வச்சு கண்ணில் ஒத்திக்கிறாங்க. ஏன்னா கஸ்டம்ஸ் கிளியர் பண்ணும் போது அந்த ஆபீசர் பிரச்சனை பண்ணாம இருக்கிறதுக்கு நாயகம் பாப்பா கண்ணில் ஒத்திக்கிட்டா கஸ்டம்ஸ் ஆபீசர் கண்ணை மறைச்சிருவானா? இப்ப இந்த நம்பிக்கை சில சமயங்கள்ல நாயகம் பாப்பா காப்பாத்தம் கை விட்டுறாங்க, அது விஷயம். அந்த நாயகம் பாப்பாவுடைய பக்தர்கள் எந்த அளவுக்கு சொன்னா அவங்களுடைய வீட்டு கல்யாணங்கள்ல இந்த அள்ளிக்குத்து பயணமா துவாவும் ஓதுவாங்க. அள்ளிக்குத்து பயணமா இல்ல, அது அல்லிஃப் பயணகுமா, நம்ம அள்ளிக்குத்து பயணகுமா அள்ளிக்குத்து பயணகுமாங்கிறது அது என்ன? அல்லாஹும் அல்லிஃப் பைனஹுமா கமா அல்லஃப்த பைன ஆதம் வஹவா, ஒரு பிதாத்தான துவா. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் இமாம்களும் சொல்லி தராத ஒரு பிதாத்தான துவா. அந்த அல்லிஃப் பைனஹுமா துவா ஓதிட்டு வருவாங்க. ஓதிட்டு வரும்பொழுது ஆதம் ஹவ்வா சாரா சஃபூரா மூசா ஈசா எல்லாத்தையும் ஓதிட்டு வந்து, ஈசா இல்ல மூசா மட்டும்தான், நாளைக்கு அது எப்படி அவர் சொல்லும்போது ஈசாவை எப்படி சொல்லலாம், ஈசா அதுல இஸ்லாத்துக்கு வர ஏதாவது கல்யாணமே முடிக்கலையே அப்படின்னு கேட்டாதீங்க. ஒரு ஃபுளோட்ல சொல்றது இப்படி எல்லாத்தையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஈசா மூசா அலைஹிஸ்ஸலாம் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் எல்லா நபியும் சொல்லிட்டு வந்து கல்யாணம் முடிக்காத ஒரு யூசுஃபின் சுலைஹாவை சேர்த்து வச்சு இவங்களால கல்யாணம் முடிச்சு வச்சு அவங்கள மாதிரி வாழுங்கன்னு சொல்லிட்டு துவா வந்து வளமை. இந்த நாயக பாப்பாவுடைய பக்தர்கள் அதுல என்ன பண்ணுவாங்கடா, அல்லாஹுமா அல்லி பைனஹுமா கமா அல்லஃபா நாயகம் பாப்பாவா ஜௌஜதி எல்லாத்தையும் சொல்லிட்டு, யாரெல்லாம் நாயகம் பாப்பாவையும் அவருடைய மனைவியும் சேர்ந்து வாழ்ந்ததை போல் இந்த ஜோடி சேர்த்து வைப்பாயாக. கடைசியில் நாயக பாப்பா மனைவி வேண்டையோட ஓடி போயிட்டா. விளையாட்டு இல்ல, விளையாட்டு நடந்த உண்மை, இது நடந்த உண்மை. இவன் என்ன சொல்றான், நான் இந்த உண்மை தெரிஞ்சா அதை ஓதுவானா? அட போய் நாயக பாப்பாங்க பொண்டாடி வந்த நிலைமை எனக்கு வரணுமா அப்படின்ட்டு. இந்த மாதிரி இந்த பிதாத்தை ஓதுன மாதிரி இந்த எப்படி மனைவி ஓடி போயிட்டாங்க, எவ்வளவு அசிங்கமா பேசுறோம். உண்மையான அறிவுள்ள நாயக பாப்பா ஏத்துப்பானா? அவன கடவுளை நினைப்பானா? இந்த மாதிரி அல்லாஹ் பாதுகாக்கணும். எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அருமை மனைவி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவை அல்லாஹ் அன்னைக்கு பரிசுத்தப்படுத்தி பாதுகாப்பாக இருந்திருந்தால் இன்னைக்கு எவ்வளவு பெரிய இழுக்கா இருக்கும் இஸ்லாத்துக்கு. அந்த விஷயத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 நாள்ங்க என்ன வேதனைப்பட்டிருப்பாங்க. ரசூல சித்திரவதைப்பட்டிருந்தாங்க மனசுல, அவ்வளவு வேதனைப்பட்டாங்க. ஏன் ரசூல ஆலிமுல் கைபா இருந்திருந்தா, மறைவான விஷயங்கள் அறிஞ்சிருந்தா சஹாபாக்களை கூப்பிட்டு, ஹேய் நீங்க நினைக்கிற மாதிரி இல்லப்பா, என் மனைவி பரிசுத்தமானவங்க எனக்கு தெரியும் டிக்ளேர் பண்ணிருக்கலாமே. ஏன் 40 நாள் ரசூல வேதனைப்பட்டாங்க மனசுல புழுங்கிட்டு இருந்தாங்க? எந்த அளவுக்கு நான் ரசூல ஆயிஷா கூட சொன்னாங்க, ஆயிஷாவே நீ கொஞ்ச நாளைக்கு உங்க அம்மா வீட்டுல போயிருந்து போ. ஏன் அனுப்பணும் ரசூல்லா?
கடைசியில் ஆயத்தி இறங்கணும் ரசூல் அது கூப்பிடுறாங்க. சரி ஆயிஷா அல்லாஹ் ஆயத்தி இறக்கித்தான், நீ வாங்கும் போது ஆயிஷா என்ன சொன்னாங்க, நான் உனக்கு அவுபக்கர் போய் சொல்றாங்க, தந்தை போய் சொல்றாங்க, ஆயிஷா ரதி அல்லாஹ் ரசூலா வந்திருக்காங்க, போய் நன்றி சொல்லுங்கிறாங்க. நான் இவருக்கே நன்றி சொல்லணும், என்ன படைச்ச ரப்புல்லாஹி நன்றி சொல்லுவோம். நாங்க ஆயிஷா ரதி அல்லாஹ் இவங்களே மேல சந்தேகப்பட்டாங்களே, ஆயிஷா சொன்னாங்களா இல்லையா, அப்ப ரசூலுல்லாஹி தான் ஏன் சந்தேகப்படணும், ஏன் அவங்க மனைவி அனுப்பி வைக்கணும், இவங்க ஆலிமுல் கைபா இருந்திருந்தா நான் மறைவான விஷயங்கள்லாம் எனக்கு தெரியும், அதுல ஆயிஷா பரிசுத்தமானவங்க அவங்க மேல எந்த தப்பு கிடையாது அப்படின்னு ரசூலுல்லாஹி டிக்ளேர் பண்ணிருந்தா சஹாபாக்கள் ஏத்துக்காமே போயிருப்பாங்க, சஹாபாக்கள் நம்பாமே போயிருப்பாங்க. அதனால சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மறைவான இல்ம் இருக்குது என்று நம்புவது ஷிர்க்ல கொண்டு போய் விட்டுரும், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய காரணத்துல விட்டுரும். அதனால இந்த சம்பவத்தை வச்சு உமேர் இப்னு வஹப் ரதியல்லாஹு தஆலா வந்து இடுப்புல வாள் வச்சிருக்கேன் ரசூலுல்லாஹி சொன்னது, நீயும் சஃப்வான் பேசியிருந்தது அல்லாஹ் எனக்கு அறிவிச்சான்னு சொன்னது, இதெல்லாம் மறைவான ஞானத்திற்கு அறிகுறி அல்ல, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வஹீன் மூலமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிச்சான். அல்லாஹ் தூதரை பாதுகாப்பதற்கு யார் பொறுப்பெடுத்துக்கிட்டா, அல்லாஹ் பொறுப்பெடுத்துக்கிட்டான். நபியே நீங்கள் மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள், வல்லாஹ் யாசிமுக மினன்நாஸ், மக்கள் செய்யக்கூடிய தீங்கில் இருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் அப்படின்னு அல்லாஹ் வாக்குறுதி அளிச்சதுனால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாத்தான், அவங்களுக்கு முன்னெச்சரிக்கை கொடுத்தான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அடிக்கிறவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். ஹைர், இந்த கொலை திட்டம் முறியடிக்கப்பட்டுச்சு. அதற்கு பிறகு மதினால யூதர்கள் நாளுக்கு நாள் தங்களுடைய வெறியாட்டத்தை அதிகப்படுத்த ஆரம்பிச்சாங்க. யூதர்களுடைய வெறியாட்டம் நாளுக்கு நாள் அதிகமாயிடுச்சு. ஆல்ரெடி ரசூலுல்லாஹ் யூதர்களோட என்ன பண்ணிருக்காங்க, என்ன பண்ணிருக்காங்க, ஒப்பந்தம் பண்ணிருக்காங்க, உங்களுக்கு எங்களுக்கு எந்த பகையோ எந்த சண்டையோ கிடையாது, எங்களுடைய எதிரிகளுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணக்கூடாது, உங்களுடைய எதிரிகளுக்கு நாங்க ஹெல்ப் பண்ண மாட்டோம், எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்க வந்து ஹெல்ப் பண்ணணும், உங்களுக்கு ஒரு பிரச்சனை நாங்க வந்து ஹெல்ப் பண்ணுவோம். உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நாங்க ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி யூதர்களோட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பந்தம் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனால் இந்த யூதர்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அது அவங்களோட இயல்பு, ரத்தத்தோட ஊறி போனது, வாக்குறுதியை மீறது, ஒப்பந்தத்தை மீறது, சூழ்ச்சி பண்றது, பின்னாடி புதுகுல குத்துறது, இதெல்லாம் யூதர்கள் என்னங்க ரத்தத்தில் ஊறி போனது. அதற்கேற்றவாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவுதான் அவர்களோடு சேர்ந்த அந்த ஒப்பந்தத்தை பாதுகாத்தாலும் யூதர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பந்தத்தை நாலு நாள் மீற ஆரம்பிச்சாங்க, முறிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. இந்த சூழ்நிலையில தான் பனு குறைதா, பனு நதீர், பனு கைனுகா என்று சொல்ல மூன்று குரூப் இருந்தாங்களா இல்லையா, அதுல பனு கைனுகா தான் ரொம்ப மோசமான கூட்டம், யூதர்களே மிக மிக மோசமான கூட்டம், வெறி பிடிச்ச கூட்டம் இந்த பனு கைனுகா. இந்த பனு கைனுகா யூதர்கள் என்ன பண்ணாங்க, நாளுக்கு நாள் சூழ்ச்சி பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த சூழ்ச்சிகள்ல ஒண்ணு, சஹாபாக்கள்லாம் ரொம்ப ஒற்றுமையா இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல. எப்படி ஒற்றுமையா இருக்கிறாங்க, இதே மதினத்து மக்களை, மதினத்து முஸ்லிம்களை ஹஸ்ரஜ் ஹவுஸ் ரெண்டு குரூப்பா இருந்தாங்க இஸ்லாம் வரதுக்கு முன்னாடி. அப்ப இந்த ஹஸ்ரஜ் ஹவுஸ் ரெண்டு பேருக்குமே ஆயுதம் சப்ளை பண்ணுவாங்க, யாரு, யூதர்கள் ஆயுதம் சப்ளை பண்ணி ரெண்டு பேரும் மோத விட்டு அதுல குளிர் காய்வாங்க. ஆனா அன்னைக்கு ஆயுதத்தோட சண்டை போட்டு ஹஸ்ரஜ் ஹவுஸ் இன்னைக்கு அன்சாரிங்கிற ஒரே பேர்ல ஒற்றுமை ஆயிட்டாங்க, அவங்களை பத்தின பழைய பகையெல்லாம் போயிடுச்சு. இதை பார்த்தா யூதர்கள், இவர்களுடைய பழைய பகை வளர்ந்தால்தான் நாம சந்தோஷமா இருக்க முடியும், அதனால பழைய பகையை கிளறிட்டே இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி என்ன பண்றாங்க. ஒரு முறை ஷாசி இப்னு கைஸ் என்ற ஒரு கவிஞன், யூத கவிஞன், அந்த யூத கவிஞனை அனுப்பி நீங்க போய் அங்க எல்லா ஏற்பாடு செய்யுங்க, எந்த ஏற்பாடுனா இந்த ஹஸ்ரஜுக்கு ஹவுஸுக்கு இருந்த பழைய பகையை ஞாபகப்படுத்துங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஷாசி இப்னு கைஸ் என்ற இந்த யூத கவிஞன் என்ன பண்றான், கிழட்டு கவிஞன், ரொம்ப கிழவன், நல்லா பேசுறவன், உள்ளவன், இவன் என்ன பண்றான், அன்சாரி சஹாபிகளை ஒரு இடத்துல கூடியிருக்கிறாங்க, பழைய ஹஸ்ரஜ் ஹவுஸா இருந்தவங்க அன்சாரி சஹாபிகள் கூடியிருக்காங்க, அங்க போறான். போனோட பேச ஆரம்பிக்கலாம், ஆரம்பிச்சுனா ஃபுவாது யுத்தம் ஒரு யுத்தம் நடந்துச்சு. நபிசுல்லா அலிஸ்லாம் மதினாக்கு வரதுக்கு முன்னாடி அன்சாரிகளுக்கு மத்தியிலே ஹஸ்ரஜ் ஹவுஸுக்கு மத்தியிலே என்ன சொல்லிருக்கிறேன், அந்த ஃபுவாது யுத்தத்துல உதவி கேட்கறதுக்காண்டி சில மதினத்துக்காரங்க வந்து இங்க வந்தாங்க, மக்காவுக்கு வந்தாங்க, ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு தாவா செஞ்சாங்க. அப்ப அந்த தலைவன் என்ன பண்ணான், கூட வந்தவங்களோட மூஞ்சி லத்துக்கு மண்ணத்துக்கு அடிச்சு இதுக்காக வந்தீங்க, நம்ம வந்த வேலையை பாருங்க அப்படின்னு சொன்னா, இந்த சம்பவம் சொல்லிருக்கிறேன். அந்த ஃபுவாது யுத்தத்தை பத்தி என்ன பண்றான் இந்த கைசு பனு ஷாஸ்தி பனு கைஸ் என்ன பண்றான், அந்த ஃபுவாது யுத்தத்தை ஞாபகப்படுத்தலாம். ஞாபகப்படுத்தும் போது அது என்ன யுத்தம், அது கேட்கணுமே, அதுல பாத்தீங்கன்னா ஹஸ்ரஜுடைய பங்களிப்பை மறக்கவே முடியாதுங்க, என்ன வீரங்க அப்படின்னு தூபத்துக்கு போட்டான். போட்ட உடனே ஹவுஸ்காரங்க என்ன, ஹஸ்ரஜுடைய வீரமா, எங்களுடைய வீரம் என்னாச்சு அப்படின்னு, ஐயோ உங்களை கேட்கணுமா, நீங்க அடிச்ச அடிய ஹஸ்ரஜ் மறப்பாங்க இப்படின்னு, கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தூபம் போட்ட உடனே சஹாபாக்களுக்கு மத்தியில் அப்படியே பேச்சுவார்த்தை வளர்ந்துருது, பேச்சுவார்த்தை வளர்ந்துருது. வந்த உடனே நீயா நானா ஹசரஜா ஹவுசா அப்படின்னு சொல்லி, இப்பவுமே ரெண்டு பேரும் இன்னொரு யுத்தம் நடத்தி பாத்துருவோம், மதினாக்கு வெளியில போயிடாவா அப்படின்னு சொல்லி தகராறான உடனே இந்த செய்தி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தெரிஞ்ச உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் அழைச்சிட்டு, முஹாஜிர் சஹாபாக்கள் அழைச்சிட்டு ஓடி வர்றாங்க அந்த இடத்துக்கு.
வந்த உடனே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் உட்கார வச்சு டக்குனு ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுறாங்க அவங்கள்ட்ட. எப்படின்னு சொன்னா, என்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன நடக்குதுங்க, எப்படி இருந்தீங்க நீங்க, இந்த மாதிரி அடிச்சு சாகிறதா அல்லாஹ் என்ன அனுப்பினா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எவனோ ஒரு யூதன் எங்க இருந்தோம் வந்தான் கிளப்பி விட்டான, நீ குழம்பிடுறதா, உன்னை உணர்ச்சி கட்டுப்படுத்த வேண்டாமா, நீ உணர்ச்சி வசப்பட்டு உங்க அறிவு மழுங்கடிக்கிறதா, அல்லாஹ் எவ்வளவு அற்புதமான மார்க்கத்தை கொடுத்திருக்கான், இதுக்கப்புறம் நீங்க ஹஸ்ர ஜவுசி வச்சிருப்பீங்களா அப்படின்னு நவிசலாளர் கொஞ்சம் அழகா பேச ஆரம்பிச்சோட அப்படியே அப்படியே மகுடி கிடங்கின பாம்பு மாதிரி சஹாபாக்கள் அடங்கி அப்படியே கண்ணீர் விட்டு அழுது ஒத்தர ஒத்தர கட்டி பிடிச்சாங்க, செஞ்சு தவறு நினைச்சு அழுகுறாங்க, ஒத்தர கட்டி பிடிச்சாங்க. இப்படி அவருடைய அந்த யூதருடைய சூழ்ச்சி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொஞ்சம் கொஞ்சமா முறியடிச்சான், அவங்க செய்யற ஒவ்வொரு சூழ்ச்சியும் அல்லாஹ் பண்றான் முறியடிச்சுட்டே வர்றான். இந்த நிலையில சகோதரர்களே, இந்த நிலையில யூதர்கள் என்ன பண்றாங்கடா, இஸ்லாத்துக்கு ஏதாவது கெடுதல் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஒப்பந்தம் போட்டு அக்ரிமெண்ட் பண்ண, இதெல்லாம் ரசூலுக்கு தெரியுது, இதெல்லாம் யூதர்கள் பண்ண சூழ்ச்சி தெரியுது, இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பந்தத்தை மீறக்கூடாது, ஒப்பந்தத்தை மதிக்கணும் அப்படிங்கறதுக்கு அமைதியா சரி எல்லாத்தையும் சகிச்சிட்டு இருக்காங்க, சஹாபாக்களை சகிக்க சொல்றாங்க. இந்த நிலையில அந்த யூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, யாராவது முக்கியமான ஆளை செட் பண்ணுவாங்க, முக்கியமான ஆள் பெரிய ஆளை செட் பண்ணுவாங்க, செட் பண்ணி அவன் என்ன பண்றது, நீ வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட மாதிரி இப்ப ஏத்துக்க அப்படின்னு, இஸ்லாத்தை ஏத்துனோன்னா ஒரு முக்கியமான ஆள் இஸ்லாத்தை ஏத்துனா பிரபலமாகுமா இல்லையா, பெரிய ஆளுங்க அவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாருங்க, அவர் இஸ்லாத்துக்கு பல பேருடைய ஈமான் காரணமா இருக்கும், பல பேருடைய ஈமான் காரணமா இருக்கும், என்ன பண்ண பெரிய ஆள் இஸ்லாத்துக்கு வர வேண்டியது, வந்து நான் இஸ்லாத்து ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு ஒண்ணு சஹாபாக்களும் பெரிய சந்தோஷமா இருக்கும், அதே மாதிரி அங்குள்ள அப்பாவி மக்கள் இருக்காங்க சாதாரண மக்கள் அவங்களுக்கும் பெரிய ஆச்சரியமா இருக்கும், இவரே இஸ்லாத்து ஏத்துக்கிட்டாரா மாஷா அல்லாஹ் அப்படின்னு நினைக்கும் பொழுது சாயந்தரம் என்ன பண்ணுவாருடா, சே நான் இஸ்லாத்துக்கு போய் பார்த்தேன் ஒரு மண்ணாங்கட்டி இல்லைங்க அப்படின்னு காஃபிர் ஆயிடுவாரு, முத்ததாயிடுவான். இது என்ன இருந்தாங்க, அப்பா கொஞ்சம் ஐக்கிய நினைக்கின்ற முஸ்லீம்களுக்கு என்னங்க அவ்வளவு பெரிய ஆளே இஸ்லாத்தின் வெளியே போயிட்டாரு, வந்தவரு வந்த ஸ்பீட்ல இஸ்லாத்தின் வெளியே போயிட்டாரு, இதை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல எச்சரிச்சான், அவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கெடுப்பதற்காக காலையில் ஈமான் கொள்வார்கள் மாலையில் வெளியேறி விடுவார்கள் இஸ்லாத்தை விட்டு, இப்படி என்ன பண்ண சில சூழ்ச்சி பண்ணா அப்பாயி மக்களுடைய ஈமானை கெடுக்கிறதுக்காண்டி, இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்த சஹாபாக்களுடைய தர்பியத்தையும் அவங்களுடைய தாவா பணியும் கெடுப்பதற்காக என்னென்ன சூழ்ச்சி பண்ண எல்லா சூழ்ச்சி பண்றது. அதே மாதிரி முஸ்லீம்கள் யாராவது இந்த யூதர்களோட கடன் கொடுக்கல் வாங்க வச்சிருந்தாங்கன்னா அவன கடனை கேட்டு நெருக்கடிக்கு பண்றது, நெருக்கடி பண்றது, கடனை கொடு கடனை கொடு கடனை கொடு அப்படின்னு, நீ முஸ்லீமா இருக்கிற நான் கடன் கேட்டு தான் இருப்பேன் அப்படின்னு அவளை வற்புறுத்துறது. அல்லது சில பேர் என்ன பண்ணா, முஸ்லீம்கள் கடன் கொடுத்தாலும் யூதர்களுக்கு அந்த கடனை போய் கடன் தரமாட்டான், என்ன சொல்லுவான், அது நீ முஷ்ரிக்கா இருக்கும் போது வாங்கின கடன், இப்படி முஸ்லீம் ஆயிட்டல அந்த ஒப்பந்தமே முடிஞ்சு போச்சு அது கடனே ஆகாது. இப்படி எந்த அளவுக்கு எல்லாம் முஸ்லீம்களுக்கு தொந்தரவு பண்ணுமோ அந்த அளவுக்கு எல்லாம் யூதர்கள் தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிலையில ஒரு நாள் என்ன பண்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பனு கைனுகா கூட்டத்துக்கு தாவா செய்றாங்க, தாவா செய்றாங்க, இஸ்லாமிய அழைப்பு பண்ணி கொடுக்குறாங்க, கொடுக்கும் பொழுது கேட்கற சொல்றாங்க, இந்த பாருங்க நீங்க ஈமான் கொண்டீங்கன்னா அல்லாஹ் உலகத்திலும் கண்ணியத்தை கொடுப்பான், மறுமையில சொர்க்கத்தை கொடுப்பான், இல்லைன்னா பாருங்க மக்கத்து மக்களுக்கு எந்த நிலைமை ஏற்படுச்சு பாத்தீங்களா, அவங்க அப்படிதான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏத்துக்காம எங்களை விரட்டி அடிச்சாங்க, கடைசியில் அல்லாஹ் உங்க கண்ணுதல்லையே அவங்களை இழிவுபடுத்திட்டான் அப்படின்னு மக்கத்து மக்களை காட்டி கொண்ட உடனே டக்குனு அந்த பனு கைனுகா தலைவர் என்ன சொல்றான், ஆமாமா மக்கத்து மக்கள்லாம் போறப்ப தெரியாத மனப்பசங்க, எங்கள்கிட்ட மட்டும் போர் செஞ்சு பாருங்க எப்படிப்பட்ட ஆளுங்க நிரூபிக்கிறோம் அப்படின்னா, இது என்னது பகிரங்கமான ஒரு அழைப்பு, எங்களோட போர் செய்யுங்கன்னு சொல்லி பகிரங்கமான அழைப்பு. இந்த அழைப்பை கேட்டு கூட பெருமானா சிலசு அமைதியா இருந்தாங்க, ஏன்னு சொன்னா நாம வந்து செஞ்ச ஒப்பந்தத்தை காப்பாத்தணும், ஒப்பந்தத்தை மீறக்கூடாது என்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அமைதியா சகிச்சுக்கிட்டாங்க, சஹாபாக்களை சகிக்க சொன்னாங்க, நம்ம வந்து யூதர்கள் இப்பெல்லாம் நம்மளை டென்ஷன் ஆக்குவான், நம்மளை வந்து வெறியேற்றுவான், நம்மளை உசுப்பேற்றுவான், நம்ம டென்ஷன் ஆயிடக்கூடாது, நம்ம அவங்களோட ஒப்பந்தம் பண்ணிருக்கிறோம், அந்த ஒப்பந்தத்தை காப்பாற்ற வேண்டியது நம்முடைய கடமை அப்படின்னு சொல்லி சஹாபாக்களை ரசூலுல்லாஹி அமைதிப்படுத்தினாங்க, ரசூலுல்லாஹி அமைதியா இருந்தாங்க. இந்த நிலையில சகோதரர்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு அமைதியா சாஃப்டா இருந்துட்டு இருக்காங்க யூதர்கள்ட்ட, ஆனா அந்த பனு கைனுகா கூட்டத்தார்கள் ரசூலுல்லாவையும் சஹாபாக்களையும் அமைதியா இருக்க விடல, என்ன சூழ்ச்சி பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு நாள் கடை வீதியில ஒரு முஸ்லீம் பெண் போய் என்ன பண்றாங்க, ஏதோ ஒரு பொருளை விற்கிறதுக்காண்டி போறாங்க, பொருளை விற்கிறதுக்காண்டி போறாங்க, பர்தாவோட போறாங்க, போகும்பொழுது அங்குள்ள யூதன் என்ன பண்றான், அந்த பொற்கொள்ளன் அந்த கோல்ட் ஸ்மித் இங்கிலீஷ்ல பொற்கொள்ளன், பொற்கொள்ளன் தெரியுதானே இந்த தங்கம் எல்லாம் செய்யறவன், அவன் என்ன பண்றான், அவன்கிட்ட போய் காசு வாங்க தான் நிக்கிறாங்க, பொருளை கொடுத்துட்டு காசு வாங்க தான் நிக்கிறாங்க, அவன் என்ன பண்றான், இது எதுக்கு இந்த பருதாலாம், இதை முதல்ல எடு அப்பதான் காசு தருவேன் அப்படிங்கிற அந்த அம்மாட்ட, அந்த அம்மா சொல்றாங்க நான் அதெல்லாம் எடுக்க முடியாது, நீ கொடுத்த பொருளுக்கு முதல்ல காசு கூட எனக்கு தேவையில்லாம இதெல்லாம் பேசிட்டு இருக்கிற அப்படின்னு போது பேசிட்டு இருக்கிறாங்க, பேசிட்டு கொஞ்ச நேரம் உட்காரப்போம் அப்படின்ற உட்கார வச்சிடறாங்க, உட்கார்ந்து இருக்கும் போது இவன் என்ன பண்ணிடுறான், அந்த பொற்கொள்ளன் போய் பின்னாடி பக்கையா அந்த அம்மா உட்கார்ந்துருக்காங்க, பின்னாடி போய் எழுச்சி போற மாதிரி போய் அவங்களுடைய அந்த முந்தானை தலையில இருக்கிற அந்த துணி என்ன பண்ணிடுறாங்க, அவங்களாம் வந்து நம்ம பெண்கள் மாதிரி உள்ள சுடிதார் போட்டு அதுக்கு மேல புர்கா போட்டு அதுக்கப்புறம் ஸ்கார் போட்டு அப்படிலாம் இல்ல, ஒரே துணியாலே மொத்தத்தையும் மூத்திப்பாங்க, சாப்பாடு அந்த வசதியெல்லாம் கிடையாது. ஒரு துணி இருக்கும், அதை வச்சு என்ன பண்ணுவாங்க, மொத்தமா போத்திக்கிட்டு தங்களுடைய முகம் உடல் எல்லாத்தையும் மறைச்சிட்டு போவாங்க. இவன் என்ன பண்ணா, அவங்க உட்கார்ந்து இருக்கும் போது அந்த பின்னாடி துணி என்ன பண்ணா, இன்னொரு கம்பியில நம்ம கட்டி விட்டுறான். கட்டி விட்டுட்டு இவங்க வந்து உட்கார்ந்த உடனே, சேர்ந்தா காசம் எடுப்போம் அப்படின்னு உடனே அந்த அம்மா அப்படி எழுச்சாங்களா இல்லையா, அவங்களுடைய துணி மொத்தம் விலகின உடனே அவங்களுடைய மர்மோறுப்புலாம் தெரிஞ்சிருது. அந்த அம்மா மல்லாக்க விழுந்துறாங்க. விழுந்த உடனே மொத்த யூதர்கள் கைத்தறி சிரிக்கிறாங்க. அது யூதர்களுடைய கடைவீதி. மொத்த யூதர்கள் கைத்தறி சிரிச்ச உடனே இதை பார்த்தாங்க ஒரு சஹாபி. எந்த அளவுக்கு சகோதரர்களே, அந்த சஹாபியுடைய பேர் கூட ஹதீஸ்கள் இல்ல, சஹாபியுடைய பேர் கூட ஹதீஸ்ல இல்ல. அந்த சஹாபி என்ன பண்ணாங்க, ஓகே அந்த பொருட்கள் அடிச்சா பாருங்க, ஒரே இடத்துல செத்து போயிட்டாங்க. இது ஒரு ஈமானுடைய அடையாளம். நம்முடைய சகோதரி அவங்க யாருன்னு இவங்களுக்கு தெரியாது. ஒரு சகோதரிய மானபங்கப்படுத்தினா நம்ம மாட்டு பாதுகாப்பு வர முடியுமா? அந்த சஹாபி என்ன பண்ண, ஓங்கி அடிச்சாங்க, அந்த பொருட்களை செத்து போயிட்டான். செத்து போன யூதர்கள் ஏரியா அவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க, அந்த சஹாபியை அடிச்சாங்க, அவங்களும் ஷஹீத் ஆயிட்டாங்க. அந்த சஹாபியும் ஷஹீத் ஆயிட்டாங்க. இந்த செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தெரிஞ்ச உடனே நபிசல்லாஹு என்ன பண்றாங்க, சரி இது வந்து இதை உடனே தடுத்தாகணும், சரி நம்முடைய சகாமி ஷஹீத் ஆயிட்டாங்க, அந்த பொருட்களும் செத்துனா ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் ஈக்குவல் ஆயிடுச்சு, அதனால இது போரா வளர்ந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி வேகமா புறப்பட்டு போறாங்க. இங்கே அந்த பனு கைனுகா மொஹல்லாக்கு சமாதானம் பேசுறதுக்கு. அதுக்குள்ள அவங்க எல்லாம் ஆயுதத்தை ஏந்திடுறாங்க. அவங்க எல்லாம் ஆயுதத்தை எடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சஹாபா ரசூலுல்லாஹி எந்த ஆயுதம் எடுத்துட்டு போல, சமாதானத்துக்காண்டி வராங்க, சேர்ந்து பிரச்சனை சால்வ் பண்ணிடலாம், ஒரு பீஸ் கமிட்டி மாதிரி உருவாகி வர்றாங்க. ஆனா அவங்க வாழ் எடுத்து ரசூலுல்லாஹி கொல்ல வந்த உடனே நபி ஸல்லல்லாஹு திரும்பி வந்துறாங்க. திரும்பி வந்து சஹாபா கிட்ட அஷ்ரா மஷ்ரா பண்ணாங்க, என்ன பண்ணலாம், நமக்கு அவங்களுக்கு ஆல்ரெடி அக்ரிமெண்ட் இருக்குது, நான் இவ்வளவு நாள் அந்த அக்ரிமெண்ட்டுக்காண்டி நம்ம சகிச்சுட்டு இருந்தோம், அவன் பண்ண சூழ்ச்சிகளை போறா, அவன் பண்ண சில்மெண்ட் சம்பந்தம் தாங்கிட்டு இருந்தோம், இனிமே என்ன பண்ணலான்னு நம்ம சஹாபா சொன்னா, யாரும் சொல்லலாம் நம்ம சகிச்ச அவசியம் கிடையாது, இனிமேல் சகிச்சுட்டு இருந்தா அவனுக்கு ரொம்ப திமிர் வந்துடும், இனிமேல் பொறுத்துக்கிட்டு இருந்தா அவனுக்கு திமிர் வந்துடும். சோதர இதெல்லாம் பாருங்க, நீங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக்டிவிட்டி, அவங்களுடைய ரியாக்ஷன், எதிரிகள்ட்ட இருந்து வரக்கூடிய எதிர்ப்பு, எதிரிகள்ட்ட வரக்கூடிய சூழ்ச்சி, அதை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் எப்படி ஃபேஸ் பண்ணாங்க, இதை பூரா பார்க்கும் பொழுது நம்முடைய இன்றைய நிகழ்வுகளுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல நமக்கு அழகான முன்மாதிரி இருக்குது. ஒரு பிரச்சனை எப்படி ஃபேஸ் பண்ணணும், எது வரைக்கும் சகிக்கணும், எது வரைக்கும் பொறுத்துக்கணும், எந்த எதுக்கு மேல பொறுத்தா அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கே கெட்ட பேர் வரும் அப்படிங்கிறது ரசூலுல்லாஹி அழகா நமக்கு படம்பிடிச்சு காட்டுறாங்க. பாருங்க, இதுக்கு மேல பொறுத்தா நம்ம வழி இல்லைன்ன உடனே பெருமானா சல்லல்லாஹு படையை திரட்டிக்கிட்டு பனு கைனுகாவை தாக்குறதுக்கு வர்றாங்க. இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, ரசூலை இப்படி வருவாங்கன்னு எதிர்பார்க்கல, அவங்களுடைய சகிப்பு தன்மையும் அவங்களுடைய பொறுமையும் பார்த்துட்டு இவங்க அடிச்சு அடிக்க தாங்கிக்கிட்டே இருப்பாங்க. தமிழ்ல சொல்லுவாங்களே, குட்ட குட்ட குனியரோனு முட்டால் குனிய குனிய குற்றவனும் முட்டால், ஒருத்தன் குனியிலாங்கிறதுக்காக குட்டிக்கிட்டே இருந்தா வச்சுங்க, அவன் எப்ப நிமிர்வான்னு சொல்ல முடியாது, அவன் எப்ப நிமிர்வான்னு சொல்ல முடியாது, குட்டிக்கிட்டே இருக்காங்க, குனிச்சுக்கிட்டே இருந்தா வச்சுங்க, இவனும் முட்டாள். அப்ப குட்ட குட்ட குனிபவனும் முட்டாள், குனிய குனிய குட்டுபவனும் முட்டாள். அந்த விதத்துல ரசூலுல்லாஹி இஸ்லாம் முட்டாள் அல்ல, ஒரு தலை சிறந்த அறிவாளி, ஒரு தலை சிறந்த தீர்க்க தரிசியா இருந்தாங்க. அதனால அப்ப நான் இனிமே குட்ட குட்ட குனிய கூடாது, இப்ப நம்ம நிமிந்துதான் ஆகணும்னு சொல்லி சஹாபாக்கள் அழைச்சிட்டு ஒரு படையோட வர்றாங்க. ரசூலுல்லாஹி இஸ்லாம் இப்படி படையோட வருவாங்கன்னு அவங்க எதிர்பார்க்கல, யூதர்கள் எதிர்பார்க்காதனால ஓடிப்பு என்ன பண்ணிட்டாங்க, எல்லாரும் அவங்க கோட்டைகளுக்கு நுழைஞ்சிட்டாங்க, பயந்து ஒழிஞ்சுக்கிட்டாங்க. ஒழிஞ்ச ரசூலுல்லாஹி நிறுத்தல அந்த கோட்டையை அப்படியே முற்றுகையிட்டாங்க. பனு கைனுகாவுடைய கோட்டையை முற்றுகையிட்டு சுமார் 300 ஆண்களையும் 150 பெண்களையும் ரசூலுல்லாஹி அரெஸ்ட் பண்ணி கொண்டு வர்றாங்க. மொத்தத்தையும் எல்லாம் கைது பண்ணிட்டாங்க. கைது பண்ணி கொண்டு வரும் பொழுது இப்ப மதீனாவில அப்துல்லா இப்னு உபை ஏற்கனவே சொல்லியிருக்கிற இவன் யாருங்க, இவன் முனாஃபிக்குகளுடைய தலைவனா இருந்தான், இந்த நயவஞ்சர் முஸ்லீமா நடிக்கிறாங்கல்ல அவங்களுக்கு தலைவன். இவன் என்ன பண்ணா, இவனுடைய அந்த முனாஃபித்தன புத்தியை காட்ட ஆரம்பிச்சான். எப்படி சொன்னா, நேர நபிசுல்லாத்துல வந்து யார சொல்லா, அவங்களுக்கு எனக்கும் உடன்பாடு இருந்துச்சு, எங்களுடைய நண்பர்கள், நீங்க அவங்கள வந்து பழி வாங்க நல்லா இல்ல, கொண்டீங்க நல்லா இல்ல, அதனால அவங்களை விட்டுருங்க, அவங்களை விட்டுருங்கன்னு கெஞ்சிரான். ரசூலுல்லாஹி சொல்றாங்க, இது விடுற விஷயம் இல்லப்பா, நான் அவங்களோட அக்ரிமெண்ட், எனக்கு அவங்களுக்கு அக்ரிமெண்ட் இருந்துச்சு, உனக்கு நடந்த விஷயம்லாம் தெரியும், நான் எவ்வளவு சகிச்சு போனேன், பொறுமையா போனேன்னு சொல்லி இதுக்கு மேலே விட முடியாதுன்னு ரசூலுல்லாஹி சட்டை இப்படி பிடிச்சிக்கிறாங்க. சட்டை பாக்கெட் பிடிச்சிக்கிட்டு, இல்ல நீங்க விடுற வரைக்கும், நான் அவங்கள விடுற வரைக்கும் நான் உங்களை விட மாட்டேன் அப்படின்னா, உமர் இதில் கோவம் வந்தப்பட அவங்க வாழால ஒரே அடி அடிக்கிறாங்க. வெட்டல என்ன பண்ணாங்க, வாழை வச்சு திருப்பிக்கிட்டு ஒரு அடி அடிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி சட்டையை விடுன்னு சொல்லி அப்படி விட மாட்டேங்கிறான். நபிசுல்லா கையில் சட்டை பிடிச்சிட்டு, இல்ல நீங்க அவர் விட்டுதான் ஆகணும் அவங்களை அப்படின்னு ரொம்ப வற்புறுத்துற உடனே நபிசுல்லாஹி பாக்குறாங்க, சரி இப்ப நான் இவன் ரூட்லயே போய் விடலான்னு சொல்லி ரசூலுல்லாஹி நான் விட்டுறேன், ஆனா இனி இவங்க மக்கள் இருக்கு, மதீனா இருக்கக்கூடாது, இவங்க உயிரோட விட்டுறேன், ஆனா மதீனா இருக்கக்கூடாது, எங்கேயாவது போயிட்டு மதீனா கழிப்பிட்டு எங்கேயாவது போயிட்டோம், நான் இருக்கிற பிரச்சனை பாப்பனா, உள்ளுக்குள்ள இவன் நண்பனா இருந்துகிட்டு என்னோட அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டு என்னோட ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டு என்ன துரோகம் பண்றான் இவனை பாப்பனா, அதனால இனிமே எனக்கு இருக்கக்கூடாது அப்படின்ன உடனே அந்த யூத பனு கைனுகா கோத்திரம் மொத்தமா புறப்பட்டு ஊரை விட்டு வெளியேற்றப்பட்டு ஷாம்ல போய் குடியேறாங்க. சாம்கிற தமாஸ்கஸ் சிரியால போய் கொடியேறாங்க. இப்படி பனு மூணு குரூப்பு, பனு குறைதா, பனு நதீர், பனு கைனுகா. பனு கைனுகா வெளியேற்றப்பட்டு விட்டாங்க, மதீனா விட்டு வெளியேறி போயிட்டாங்க. போன பிறகு சகோதரர்களே, இந்த நேரத்தில் அபு சுஃபியான் அவர் ஒரு பிளான் பண்றாரு.
ஏன்னா இனி வரக்கூடிய காலங்களில் அபு ஜஹல் அபுல் ஹப்ல செத்து போயிட்டாங்க. இனி இந்த சஃபான் அபு சுஃபியான் அதே மாதிரி அபு ஜஹலுடைய மகன் இக்ரிமா இவங்க தான் வில்லன்கள், இவங்கலாம் இனி இவங்க தான் வருவாங்க. இந்த அபு சுஃபியான் என்ன பண்றாரு, இவர் ஒரு ஆலோசனை பண்றாரு. என்ன ஆலோசனை, இப்படி நம்ம வந்து எவ்வளவு முயற்சி பண்ணி ஒன்னும் பண்ண முடியல, இந்த பத்ருப்பூருக்கு ஏதாவது பழி வாங்கி ஆகணும், பழி வாங்கினாக்கா நம்ம சண்டை கண்ட போட்டு பிரயோஜனம் இல்ல, திருட்டுத்தனமா போய் ஏதாவது தாக்கிட்டு வரணும் அப்படின்னு என்ன பண்றாரு அபு சுஃபியான், ஒரு பத்து பேர் நம்பிக்கைக்குரிய ஒரு பத்து பேர் அழைச்சிக்கிட்டு மதினாவை தாக்குவதற்காக மதினத்து முஸ்லீம்களை தாக்குறதுக்காக வேண்டி புறப்பட்டு வர்றாரு. நடராத்திரில வந்த உடனே பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டு நெருங்க பாக்கிறாரு, அங்க சஹாபாக்கள் பாதுகாப்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது, ஒன்னும் பண்ண முடியல. என்ன பண்றாரு, ரெண்டு முஸ்லீம்களை கொலை பண்ணிட்டு சஹாபாக்கள் ரெண்டு பேரை ஷஹீதாக்கிட்டு அங்கிருந்த பேரிச்சமலத்தோட தான் தீ வச்சு கொளுத்திட்டு ஓடி போயிறாரு. இது தெரிஞ்சவன் ரசூலுல்லாஹி என்ன பண்ணாங்க, இவங்களே துரத்திட்டு போறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரோ கொள்ளக்காரங்க வந்துட்டானுங்க, வந்து மதீனாவுடைய பேரிச்சமரம் தீ வச்சு கொளுத்திட்டு ரெண்டு முஸ்லீம்கள் ஷஹீத் ஆகிட்டாங்க, அதனால நம்ம துரத்திட்டு போன ரசூலுல்லாஹி அவங்க சஹாபாக துரத்திட்டு வராங்க. ஆனா அவங்க பிடிபடல ஓடிடுறாங்க. ஓடும் போது என்ன பண்றாங்க, சத்து மாவு நிறைய கொண்டு வந்தார் அபு சுஃபியான், சாப்பிடுறது நிறைய சத்து மாவு கொண்டு வந்து அந்த சத்து மாவை தூக்கிட்டு ஓட முடியலன்னு சொல்லிட்டு அதெல்லாம் கீழே விட்டுட்டு ஓடி போயிட்டாரு. அந்த சத்து மாவுலாம் சஹாபாக்களுக்கு கனிமத்து பொருளா கிடைக்குது. அதனால இந்த தாக்குதலுக்கு பேரு இப்படி பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை தர்பியத் படுத்துறது ஒரு பக்கம், எதிரிகள்ட்ட வர பிரச்சனைகளை சமாளிக்கிறது ஒரு பக்கம், துரோகிகளை சமாளிக்கிறது ஒரு பக்கம், இவ அவ்வளவுத்தையும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அழகா ஹேண்டில் பண்ணாங்க. இந்த எல்லா பிரச்சனைகள்லயும் இஸ்லாமிய வளர்ச்சி தடைபடல, அதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் பாத்தீங்கன்னா, நம்மள வந்து முஸ்லீம்கள் மேல இக்கச்சக்கமான குற்றச்சாட்டு பிரச்சனை அவதூறுகள் இதுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு நேரம் கரெக்டா இருக்குது, அப்படிதானே? நம்ம முஸ்லீம்களுடைய பிரச்சனை, முஸ்லீம்கள் தீவிரவாதத்தை ஆதிக்கிறாங்க, நாங்க தீவிரவாதிகள் இல்ல, நாங்க தீவிரவாதி இல்ல, நாங்க தீவிரவாதி இல்ல, இஸ்லாத்துல பெண்களுக்கு சுதந்திரம் இல்ல, இல்ல இல்ல இஸ்லாத்துல பெண்கள் அப்படிலாம் இல்ல, சுதந்திரம் இருக்குது சுதந்திரம். இப்படி நம்ம லீகலா சொல்லுவாங்க, டிஃபென்ஸ் லாயர், டிஃபென்ஸ் லாயர், நான் குற்றவாளி இல்ல, நான் குற்றவாளி இல்ல, நான் குற்றவாளி இல்ல, இதுலயே நம்ம நேரம் போயிட்டு தவிர நம்ம இஸ்லாத்தை இன்னும் கொஞ்சம் ஃபார்வர்ட்ல எங்க எடுத்துட்டு போறோம், எப்படி முன்னேற்றது, அதை பத்தி சிந்திக்கிறதே நமக்கு டைம் இல்ல. ஒன்னு இஸ்லாத்துக்கு எதிரில வரக்கூடிய குற்றச்சாட்டுகளை சமாளிக்கிறது, அல்லது நமக்குள்ள உள்ள சண்டை, நமக்குள்ள நீ அப்படி நான் இப்படி, நீ காஃபீர் நான் காஃபீர், நீ முஷ்ரிக்கு நான் முஷ்ரிக்கு, இப்படி நமக்குள்ள உள்ள சண்டை பாருங்க. இந்த சண்டையிலே நம்முடைய நேரங்களும் காலங்களும் பழுதாகிட்டு இருந்தவர நம்ம இஸ்லாத்தை இன்னும் ஃபார்வர்ட்ல எப்படி எடுத்துட்டு போறது, இன்னும் முன்னேற்றத்தை எப்படி கொண்டு போறது அப்படிங்கிற திட்டம் நமக்கு முன்னாடி இல்ல. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவுதான் எவ்வளவு எதிர்ப்புகள் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய மார்க்கம் முன்னேறிட்டே இருந்துச்சு, தீனுல்இஸ்லாம் அழகா வளர்ந்துட்டே இருந்துச்சு. இந்த சூழ்நிலையில எந்தெந்த எதிர்ப்பை எப்படி எப்படி தடுக்கணும், எந்தெந்த பிரச்சனை எப்படி பேச பண்ணணும், எவனோட சமாதானம் பண்ணும் அவனோட சமாதானம் பண்ணாங்க, எவனோட சமாதானம் பண்ணி பிரயோஜனம் இல்லைன்னு முடிவு பண்ணாங்களோ அவனை உயரத்தை குறைச்சாங்க. இப்படி ரசூலுல்லாஹி என்ன பண்றாங்க, அழகா அவனுடைய ஒவ்வொரு திட்டத்தையும் பிளான் பண்ணி போயிட்டு இந்த நேரத்தில் மதீனாவில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய இடையூறு ஒரு பிரச்சனையா இருக்கிறவங்க யார் அப்படின்னா, காப் இப்னு அஷ்ரஃப். இந்த காப் இப்னு அஷ்ரஃப் யார் அப்படின்னா, மதீனாவுடைய ஒரு மிக அழகான ஒரு கவிஞன், நல்ல அழகா இருப்பான் ஆளு, நல்ல ஃபேரா பார்க்கறது, நல்ல பர்சனாலிட்டி, ரொம்ப அழகா இருப்பான், எல்லாத்துக்குமே பெரிய செல்வந்தன். அவனுக்கும் தனி கோட்டை வச்சிருந்தான், தனியா ஒரு கோட்டை வச்சிருந்தான், பெரிய செல்வந்தனா இருந்தான், கவிதைகள் பாடுறதுலயும் பேச்சு திறமையிலும் ரொம்ப திறமையானவன். இவன் என்ன பண்றான், மதினால உட்காந்துட்டு ரசூலுல்லாஹி இஸ்லாத்துக்கு டிஸ்டர்ப்னா டிஸ்டர்ப், அப்படி டிஸ்டர்ப், சஹாபாக்கள் அப்பா சஹாபாக்கள் வழி கெடுக்கிறது, அவங்களை இஸ்லா இஸ்லாத்தை அவங்க திருப்புறது, அவங்க ஈமானோட திருப்புறது, இப்படி இந்த சூழ்ச்சிகளை பண்ணிக்கிட்டே இருக்கான் அந்த காப் இப்னு அஷ்ரஃப். இந்த நிலையில ஒரு நாள் காப் இப்னு அஷ்ரஃப் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, மக்காவுக்கு வர்றான், மக்காவுக்கு வந்து குறைசிகளை உசு பேத்துறான், என்னங்க நீங்க போட்டுக்கிட்டு எவ்வளவு திறமையா நாளுங்க, நீங்களா போய் அவட்டவே தோத்து வந்துருக்கீங்க, ஒண்ணுமில்லாத பஞ்ச பராரி பசங்க மதினாவுக்கு வந்தாங்க, இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்க கொடுத்த கனிமத்தெல்லாம் வச்சுட்டு அவனுக்கு ஆட்டம் போட்டுருக்காங்க, உயிரி ஏத்தான் உசு பேத்துறான் யாரும் மக்கத்து குறைசிகளை. அப்ப அந்த நேரத்தில் அபு சுஃபியான் என்ன பண்றாரு, கேட்கிறாரு, காபு நீ வந்து யூத மதத்தை சார்ந்தவன், யூத மதத்தை பத்தி நல்லா தெரிஞ்சவன், நல்ல கவி பாடுற ஆளு, ஏன்னா அரபு காலக்கு மத்தில அந்த யூதர்களுக்கும் அதுலயும் கவிஞர்களுக்கும் ரொம்ப மரியாதை இருந்துச்சு, கவிஞர்களுக்கு ரொம்ப மரியாதை இருந்துச்சு, அதனால நீ நல்லா தெரிஞ்சவன் அறிஞ்சவன். இப்ப நான் உன்ட்ட கேக்குறேன் அப்படின்னா, எப்படி அவருடைய மார்க் சரிதானா, ஏன்னா உள்ளத்துல லைட்டா தட்ட ஆரம்பிச்சிருச்சு, இதாயத்துறை ஒளி லைட்டா தட்ட ஆரம்பிச்சிருச்சு, அவருடைய மார்க் எப்படி சரிதானா, சரின்னு நம்மளும் ஏத்துட்டு இல்லாம எதுக்கு பிரச்சனை, ஏன்னா நீ தெரிஞ்சால் நீ சொல்லு அப்படின்னு என்ன பண்ற அபூ சுஃபியான் என்ன பண்றாரு, இந்த காபு பின் அஷ்ரஃப் கேக்குறாரு, இந்த ராஸ்கல் என்ன பண்ணலாம், காபு பின் அஷ்ரஃப் பைத்தியக்காரங்களா, இந்த சந்தேகம் வரக்கூடாது உங்களுக்கு, நீங்க இருக்கிற மார்க்கம் தான் சரி, நீங்க இருக்கிற வழிதான் சரி, நீங்க சிலைகளையும் கல்லையும் மண்ணையும் இதுதான் சரி, நீங்க போய் அவர் மார்க்கம் இந்த என்ன வரலாம் முதல்ல உங்களுக்கு அப்படின்னு அந்த எண்ணத்தை அப்படியே தடுத்துறான். தடுத்துட்டு என்ன பண்றான், சரி ஓகே இப்பெல்லாம் அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல முகமதை ஒழிக்கணும், அதுக்கு என்ன பண்ணு சொன்னா, நீங்க அடுத்த ஒரு பெரிய படையை ரெடி பண்ணுங்க, நான் உள்ளுக்குள்ள ரெடி பண்றேன், எது உள்ள இருந்து மதினாக்குள்ளதே ரெடி பண்றேன், நீங்க வெளியேந்து தாக்க, நான் உள்ளேந்து தாக்க முகமது க்ளோஸ் பண்ணிடலாம். நீங்க எப்படி ரெடி பண்ணுங்க, ரெடி பண்ணுங்க, நான் உங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு என்ன பண்றான். இந்த காப் இப்னு அஷ்ரஃப் ரசூலுல்லாஹி இஸ்லாத்துக்கு எதிராக படையை ரெடி பண்ண சொல்லிட்டு வந்துடுறான். வந்த பிறகு இந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியுது. ஏன்னா மக்கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தலை சிறந்த உளவாளியா யார் இருக்காங்கடா, ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு இருக்காங்க. இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. ஆனா எங்க இருக்கிறாங்க மக்கால குறைசியில் ஒவ்வொரு செப்பையும் யாரும் சொல்றாங்க, நபிஸ்லா தகவல் சொல்றாங்க. ரசூலுல்லாஹிக்கு என்ன பண்ணாங்க, யார் ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி காப் இப்னு அஷ்ரஃப் வந்தான், இந்த மாதிரி பேசிட்டு போயிருக்கான் அப்படிங்கிற தகவல் நபிஸ்லாத்துக்கு வந்துச்சு. ரசூலுல்லாஹ் சாதிச்சிட்டு என்னதான் யூதன், நம்ம அக்ரிமெண்ட் போட்டுருக்கான், ஒளிஞ்சு போறான் அப்படின்னு சாதிச்சிட்டாங்க. ஆனால் அவனுடைய தொல்லைகள் நாளுக்கு நாள் அதிகமாக, ரசூலுல்லாஹிக்கு எதிராக கவிதை பாடுறது, அசிங்க அசிங்கமா பேசுறது, கேவலப்படுத்துறது, இதெல்லாம் நபிஸ்லாத்துல ஒரு அளவுக்கு மேல தாங்கினா தாங்க முடியல. என்ன பண்ணாங்க, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சஹாபா கிட்ட கேக்குறாங்க, இந்த காப் இப்னு அஷ்ரஃப் என்ன பத்தி ரொம்ப ஓவரா திட்டுறான் பேசுறான், அவன் கதையை முடிக்கிறது யாரு, அவன் கதையை முடிக்கிறது யாரு, என்ன பண்ணலாம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. உடனே முஹம்மது இப்னு மஸ்லமா ரலியல்லாஹு அன்ஹு நினைச்சாங்க, எனச்சு யார சொல்லலாம், காப் இப்னு அஷ்ரஃப் கதையை நான் முடிக்கிறேன், எனக்கு பெர்மிஷன் தாங்க. ஓகே, உங்களோட யாரு, ஒரு நாலஞ்சு சஹாபாக்கள் ரெடி ஆறாங்க, நீங்க அஞ்சு பேர் சேர்ந்து இந்த காப அடக்கணும், எப்படி அடக்கி அடக்குங்க அப்படின்னாங்க. அப்ப முஹம்மது இப்னு மஸ்லமா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யார சொல்லலாம், சாதாரண ஆள் இல்ல, காமாசம் ஆள் இல்ல, போடமா டக்குன்னு போட்டமா உயரத்தை குறைச்சமான்னு வரதுக்கு, அவன் வந்து நல்ல செல்வந்தன், நல்ல பணக்காரன், நல்ல அழகுள்ளவன், சமுதாயத்தில் செல்வாக்கு உள்ளவன், அதுவும் பெரிய கோட்டையில பாதுகாப்போடு இருக்கிறான், அதனால நான் அவனோட போய் அவனை வழி கொண்டு வரணும்னு சொன்னா உங்களை பத்தி கொஞ்சம் திட்டுறதுக்கு எனக்கு பெர்மிஷன் வேணும், உங்களை பத்தி நான் கொஞ்சம் திட்டணும் அவன்கிட்ட. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ஜிஹாது ஹிதால், போர்க்களமே பொய்க்களம் தான். அப்பதான் ரசூல் அல்லாஹ் வாத்து சொல்றாங்க, போர்க்களங்கிறது என்னதான், பொய்க்களம் தான், போர்க்களத்தில் ஏமாத்தலாம் தப்பு இல்ல. எப்படி சொன்னா போர்க்களத்தில் போய் நம்ம எதிரிகள் வர்றாங்க, எதிரிகளை கவனத்தை திருப்பத்துக்காடி எந்த பக்கம் வரீங்க, முஸ்லீம் அந்த பக்கம் போயிட்டாங்க அப்படின்னா அவன் அந்த பக்கம் விடுவான், முஸ்லீம்கள் சேஃப் ஆயிடுவாங்க. இந்த மாதிரி என்ன பண்ணலாம், எதிரிகளை திசை திருப்பதுக்காண்டி ஏமாத்ததுக்காண்டி போர்க்களத்தில் போய் சொல்லலாம் அப்படின்னு ரசூலுல்லாஹி அனுமதி கொடுத்தாங்க. உடனே இந்த முஹம்மது இப்னு மஸ்லமா ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில் கொண்டு அஞ்சு பேர் குழு, முதல்ல இவங்க எல்லாம் பிளான் பண்ணிருக்காங்க என்னென்ன பண்ணணும் சொல்லி. இதுக்கு முஹம்மது இப்னு மஸ்லமா ரலியல்லாஹு அன்ஹு தலைமையா இருக்கிறாங்க. இவங்க நேரா காப் இப்னு அஷ்ரஃப் வராங்க, வந்து என்ன காபு நல்லா இருக்கியா, நல்லா இருக்கும், நீங்க தான் முகமதை ஏத்துக்கிட்டீங்களா, என்ன உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை, பைத்தியக்கார பசங்க சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னா, அட ஏன் காப கேட்கறேன், அதனாலதான் பிரச்சனையே எங்களுக்கு, இந்த ஆளோட சேர்ந்து சேர்ந்து தொலைச்சோம், ஒரே சதகா பண்ணு சதகா பண்ணு எங்க காசை போற பிடிங்கிட்டாரு, எல்லா காசும் போய் அவர் வரத்துக்கு முன்னாடி மதினால செல்வ செழிப்போட இருந்தோம், இப்ப கடைசியில் பிச்சைக்காரனா ஓட்டாண்டி ஆயிட்டோம், அதனால ஏன் கேட்கறேன், இதெல்லாம் உங்களுக்கு எங்க புரிய போகுது, ஐயோ அப்படிலாம் சரி எங்களுக்கு புரியதான் செய்யுது, சரி கொஞ்ச காலத்துக்கு இந்த ஆளோடவே இருப்போமே அப்படின்னு ஒரு கதையை ஓட்டிட்டு இருக்கிறோம், அதனால எனக்கு நான் ஒரு பெரிய உதவியை நேரில் வந்திருக்கிறேன், ஏதாவது கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணு காபே அப்படிங்கிறாங்க. யாரு, முஹம்மது இப்னு மஸ்லமா. என்ன பாத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு, இவனுக்கு கொஞ்சம் புகழ்ந்த உடனே இவனுக்கு பைத்தி தலைக்கேறிடுச்சு, சரி சொல்லு என்ன விஷயம் வேணும் சொல்லு, இல்ல ரொம்ப கஷ்டமா இருக்குது, எல்லா காசையும் முகமது பிடிங்கிட்டாரு, என்னோட வீட்டுல காசு கூட இல்ல, ரொம்ப ஏழையா இருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தனா ஏதோ பொண்டாட்டி பிள்ளை காப்பாற்ற வசதியா இருக்கும், கொஞ்சம் கடனா தாவேன், சரி கடனா தரேன், நீ அடமானம் என்ன வைப்ப, அதுக்கு என்ன அடமானம் வைப்ப, அடமானம் என்ன வேணும் சொல்லு அப்படின்னா, உன் பொண்டாட்டி அடமானம் வைக்கிறியா, கேட்டான் காபு, உன் பொண்டாட்டி அடமானம் வைக்கிறியா. முஹம்மது இப்னு மஸ்லமா ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே தலைக்கு ஏறுது வெறி, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக என்ன பண்ணாங்க, சகிச்சுக்கிட்டாங்க. சஹாபாக்கள் சகோதர தியாகங்கிறது இதெல்லாம் கூட பெரிய தியாகம், தன்னுடைய மனைவி என்ற அடமான வையின்னு கேட்கறான், அப்படியே பல்ல கடி சகிச்சுக்கிறாங்க. என்ன சொன்னாங்க, என் மனைவி ஒரு மட்டமான கோத்திரத்தில் உள்ளவ, அவ போய் உன்ன மாதிரி உயர்ந்த கோத்திரம் அடிமை அடைதான் வரலாமா, அவரு இத்து போட பீசு, அதை போய் நீ கேக்குறியப்பா, உன்னுடைய கோத்திரம் என்ன, உன்னுடைய குளம் என்ன, எப்படிப்பட்ட ஆளு, நீ போய் என் மனைவி விரும்பலாமா அப்படின்னு, சரி அப்ப பசங்களை அடமான வை, உன் பிள்ளைங்களுக்கு ஒன்றும் அடமான வை எனக்கு வச்சிடலாம், நாளைக்கு என்ன சொல்லுவாங்கடா நான் செத்து போன பிறகு, ஆமா உங்க அப்பா என்ன நாலு மரக்கா கோதுமைக்கான உங்களை அடகு வச்ச பசங்க தானே நீங்க, அப்படி பசங்களை மட்டமா பேசுவாங்க. அதனால பிள்ளைங்க பொண்டாட்டி விட்டு வேறதா வேணுமா, வேற என்ன இருக்குது, வேற என்ன, இந்த முகமதோட சேர்த்து கொஞ்சம் ஆயுதங்கள் தான் அந்த கொடுத்து வச்சிருக்காரு, கொஞ்சம் ஆயுதங்கள் இருக்குது, அதை வேணா அடமானமா தரவா, சரி கொண்டா அதை கொண்டா ஆயுதங்களை கொண்டா. உடனே முகமது இப்னு மஸ்லமா ரலியல்லாஹு அன்ஹு வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்து தன்னுடைய அடுத்த தோழர் சுலைமான் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்புறாங்க, நீ போ, நீ போய் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, உன்னோட ஒரு வியாபாரம் பண்றேன்னு சொல்லு, இதே அடமான சந்தேகம் வந்துடும் உனக்கு, அதனால நாங்க வந்து ரொம்ப வியாபாரத்தை நொடிஞ்சு போயிட்டோம், அவங்களும் வர்றாங்க, வந்து என்ன முகமது காபு நல்லா இருக்கியா, நல்லா இருக்க, உங்களோட ரொம்ப நல்லா வசதியா இருந்தாமா, அது பிறந்த முகமது வந்தாரு எங்களை நாசமாக்கிட்டா இருப்பா, ஆமாமா இத்தனை நாளைக்கு பிறகு கொஞ்சமா புரி புத்தி வந்து வர்றீங்களே, சரி சொல்லு என்ன விஷயம், என்ன பண்றது, இப்படி போட்டு எங்களை போட்டு நாசமாக்கிட்டாரு, எங்களுக்கு வாழ்வு இல்ல, வழி இல்ல, வியாபாரம் ஒண்ணு இல்ல, ஏதாவது கொஞ்சம் பொருள் தர்றேன், அதை வாங்கிட்டு ஏதாவது கொஞ்சம் பணம் தரியா அப்படின்னா, என்னதான் இருக்குது உன்ட்டு இருக்குது என்கிட்ட ஒண்ணும் கிடையாது, இப்ப கொஞ்சம் ஆயுதங்கள் தான் கிடக்குது வீட்டுல, அந்த உடஞ்சி போன கத்தி கித்தி எல்லாம் ஒண்ணு தர்றேன், நீ அதை வாங்கிட்டு காசு தவன், ஆயுதங்களை வாங்கி நான் என்ன பண்றது, இல்லக்கா நீ அப்படிலாம் சொல்லக்கூடாது, என்ற வேற ஒண்ணும் கிடையாது விற்கிறதுக்கு, அதுதான் இருக்குது, நான் கொண்டு தர்றேன், நீ வச்சுட்டு ஆயுதம் எனக்கு பொருள் ஏதாவது பொருள் கொடு, நீ விருப்பப்படுத கொடு, சரி சரி கொண்டா, அடுத்த ஆளுங்க ஆயுதம் கொண்டுறதுக்கு பெர்மிஷன் கிடைச்சிருச்சு. இப்படி ரெண்டு மூணு சகாபாக்கள் போய் பெர்மிஷன் வாங்கின உடனே எல்லாரும் பிளான் பண்றாங்க, கிட்டத்தட்ட ஒரு மாசம் அவனோட பழகிறாங்க, அடிக்கடி அவனோட போக வர ஆயுதங்களை உள்ள கொண்டு வைக்க, அவனோட அடமானம் வைக்க, பேச அவனை வானலாவ புகழ, இப்படி இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மாசத்துக்கு பிறகு முஹம்மது பின் மஸ்லமா கேக்குறாங்க, முஹம்மது என்னாச்சு பிளான் என்னாச்சு, யா ரசூலுல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, இனி உங்களுடைய பெர்மிஷன் தான் வேணும். ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க, பெர்மிஷன் கொடுத்து ஜன்னத்துல் பக்கி வரைக்கும் ரசூலுல்லாஹ் வந்தாங்க. ரசூலுல்லாஹ் தன் வீட்டில இருந்து ஜன்னத்துல் பக்கி வரைக்கும் வந்து அவங்களுக்கான துவா செஞ்சு, நள்ளிரவு நேரத்தில் அந்த அஞ்சு பேருக்கான துவா செஞ்சு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் வெற்றி கொடுப்போம் போயிட்டு வர அனுப்பி வைக்கிறாங்க. முஹம்மது பின் மஸ்லமா வந்து என்ன பண்ணாங்க, காபா பின் அஷ்ரஃபுடைய வீட்டு வாசல தட்டினாங்க, யார் பாது, நான் தான் முகமது வந்திருக்கிறேன், என்ன விஷயம், சும்மா பேசிட்டு போறேன், பேசிட்டு போடான்னு வந்தேன், சரி சரி வா வா போயிட்டாங்க. ஆல்ரெடி என்ன போயிடுச்சு, உள்ள ஆயுதங்கள்லாம் உள்ள போயிடுச்சு, அவனுடைய பெர்மிஷனுடைய ஆயுதங்கள்லாம் உள்ள போயிடுச்சு. இப்போ உள்ள போனாங்க, போன கொஞ்ச நேரத்தில் பேசிட்டு இருக்கும்போது இன்னும் ரெண்டு சஹாபிகள் வந்தாங்க, அவங்களுக்கு அது தட்டினாங்க, யார்பா நான் தான், இவங்க இங்கே வந்திருக்கிறாங்க, இவனே இவங்க முகமது அஸ்லம் வச்சுருக்காங்க, இல்லை நான் தான் வரச்சுரு, சும்மா பொழுது பேசிட்டு வர சொன்னேன், அவங்களும் வந்தாச்சு. வந்த உடனே இவன் நல்ல ஆள், புது மாப்பிள்ள மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு நல்லா தலைக்கு என்னென்னலாம் போட்டு நல்லா அழகா இருக்கிறான். பார்த்த உடனே நல்ல அழகான வாசனை அடிக்குதே, என்ன வாசனை அப்படின்றாங்க முகமது பின் மஸ்லமா. அவன் காபன் வச்சுடா, நான் தலையில போட்டுருக்கேன், என்ன என்ன தெரியும்ல, ஃபாரின்லயும் மச்சான் கொண்டாந்தான் சொல்லு பந்தா விடுவோம்ல, ஏன் மச்சான் கொண்டாந்தான், மாமா கொண்டாந்த அந்த மாதிரி, அங்க பர்மா வச்சாலும் அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் வாங்கிருப்பாரு, பெரிய பந்தாக்கள் யாராவது என்ன அத்தருக்கு நல்லா இருந்தா போதும் அவ்வளவுதான் இருக்கு, அப்படியே உச்சு குளிந்துரும், அந்த அத்தரை போட்டு என்ன அத்தருக்கு நல்லா இருக்குதே அப்படின்னா போதும், இவர் அப்படியே உச்சு கொடுந்துரும், அந்த மாதிரி நான் தலையில போட்டிருக்கு என்ன சாதாரண தனியா அப்படிங்களா, இந்த மாதிரி நாங்க வாசனை நோகரத்தான் முடியும், நாங்களாம் இன்னைக்கு போட போறோம், கொஞ்சம் மோந்து பாத்துக்குவான், மோதுக தலையை கொடுத்தோம், இவங்க போந்து பாத்துட்டு மாஷால்லா நல்ல அருமையான வாசனை, சே ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாசனை, உனே அந்த ரெண்டு சாமி நாங்களும் கொஞ்சம் மோந்துக்குவா, மோதுக்க நீ மோதுக்க, தலையை காட்டினா அவங்களும் கொஞ்சம் மோந்துக்கிட்டாங்க, மோந்துட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டே நடந்துட்டே இருந்தாங்க. திரும்ப கொஞ்சம் நேரம் கழிச்சு என்னப்பா இது இப்படி ஆசையை காட்டி விட்ட காபே, ஒரு தடவை மோந்தா திரும்ப திரும்ப மோக்க சொல்லுது, இன்னும் கொஞ்சம் மோது அத்தை மோதுக்க, தலையை விட்டான் மூணு தடவை நாலு தடவை தலையை விட்ட உடனே நாலாவது தடவை என்ன பண்ணாங்க, தலை முடிக்கிட்டு கையை விட்டாங்க, காயை விட்டு விட்டு வந்து அல்லாவோட எதிரியாங்களா, ஒரே போடு போட்டாங்க, ஆயுதங்களை எடுத்து வச்சு ரெடியா ஒரே போடு போட்டாங்க, போட்டு தலையும் தூக்கிட்டே வந்துட்டாங்க, தலையை தனியா தூக்கிட்டாங்க, தூக்கிட்டு வெளியே வந்து வெளியே வர்றாங்க, வெளியே வர இடத்துல ஒரு சஹாபியுடைய கால் வெட்டுப்பட்டு அவங்க மட்டும் பின்தங்கிடுறாங்க, கை ரத்தம் நிறைய போயிடுது, பின்தங்கிடுறாங்க, இருந்தாலும் தப்பிச்சு ஓடி வந்துறாங்க, ஓடி வந்தாலும் ஜனதல் பக்கம் கிட்ட வந்து அல்லாஹு அக்பர் அப்படி சஹாபாக்க கத்துனாங்க, சஹாபாக்க சத்தத்தை கிட்ட ரசூலா புரிஞ்சுட்டாங்க அல்ஹம்துலில்லாஹ், அவங்க என்ன பண்ணாங்க அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லி வீட்டை வெளியே வந்தாங்க, வெளியே வந்து ரசூலா அடிச்சாங்க, யார் ரசூலா அல்லாஹ் எதிரி தொலைஞ்சிட்டான், இதெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னாங்க. ரசூலா எவ்வளவு பெரிய தீவிரவாதி இருந்திருக்காங்கல்ல, அங்கீகரிக்கலாமா, இது பாவம், இது வந்து சாந்தி சமாதானங்களுக்கு அர்த்தம் இல்லையே சகோதரர்களே. சில சமயங்கள்ல அப்படி பார்த்தா உலகத்துல போலீஸ்காரனே இருக்கக்கூடாது, ராணுவமே இருக்கக்கூடாது, மிலிட்டரியே இருக்கக்கூடாது, ஒண்ணுமே இருக்கக்கூடாது, சாந்தி சமாதானம் என்பது நல்ல மக்களுக்கு தான், கரட்டு மேட்டுக்கு முரட்டு மம்முட்டி தான், அப்படிதானே, கரட்டு மேடா இருந்தா சாதாரண தலையா இருந்தா தொடர்பு தலை பெருகிட்டு போயிடலாம், கரட்டு மேடா இருந்தா அதுக்கு நல்ல முரட்டு மம்முடிச்சு அடிச்சாதான் அந்த மேட்டை கலைக்க முடியும். அதனால அல்லாஹ்வுடைய மார்க்கம் வந்து அஹிம்சை, சாந்தி சமாதானம் அப்படி போதிக்கிற மார்க்கம் அல்ல, சாந்தி சமாதானம் தான், எது வரைக்கும் சாந்தி சமாதானம் நிலவர வரைக்கும், எவன் சாந்தி சமாதானத்திற்கு மாற்றமாக அஹிம்சையை கையெடுத்தானோ அப்ப அவனுக்கும் அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்னதான் சொல்லுது, அஹிம்சை அஹிம்சையால தான் வெல்லணும், ஹிம்சையை ஹிம்சையால வெல்லணும், அஹிம்சையா தான் அஹிம்சையா போ, ஹிம்சையா இருந்தா ஹிம்சையா போ, அதான் அல்லாஹ்வுடைய உங்களை எந்த அளவுக்கு அவர்கள் தண்டித்தார்களோ அந்த அளவுக்கு மட்டும் தண்டியுங்கள், உலா தாக்கத்து வரம்பு மீறாதீங்க, அவன் எந்த அளவுக்கு அவங்க பழிவாங்க அந்த அளவுக்கு பழிவாங்க, வரம்பு மீறாதீங்க. அந்த அடிப்படையில் தான் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு பிரச்சனையில கையாண்டாங்க. இதற்கு பிறகு மக்கத்து குறைஷிகளுக்கு ஒரு பெரிய கவலை வந்துருச்சு, அடுத்த ஒரு பெரிய கவலை, என்ன கவலை சார், நாளைக்கு பார்க்கலாம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த விஷயத்தில் பேசணும், இந்த விஷயத்தில் கேட்டோமோ அதன்படி அமர்ச்சியோட தோஃபிக் தருவானாக.